والسلام على من لا نبي بعد اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امرأة ينكحها فهجرته الى ما هاجر اليه او كما قال عليه الصلاة والسلام اخرجه البخاري في باب كيف كان بدء الوحي. கணியத்துக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அன்பார்ந்த பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்த பெரியோர் அருள்தான் புனிதமான அவனுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை எங்களுக்கு மார்க்கமாக தந்திருக்கிறான். இஸ்லாத்தை விட்டு வெளியில் வேறொரு மார்க்கத்தை மதத்தை எங்களுக்கு பின்பற்றுறதுக்கு அனுமதி கிடையாது. யாராவது இஸ்லாத்தை விட்டுட்டு வேறொரு வழிக்கு போவாங்கன்னு இருந்தால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உமையபுத்தை கைரல் இஸ்லாமி தீரன் பலயுக்குபல மின், அது ஒரு நாளும் அவங்கள்ட்ட இருந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சரியான தெளிவான பூர்த்தியான மார்க்கம் இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹிடத்தில் மார்க்கம்டா இந்த புனிதமான இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாத்தை தான் கம்ப்ளீட்டாக நாங்கள் பரிபூர்ணமாக எடுத்து நடக்கணும். இஸ்லாம் கம்ப்ளீட் அண்ட் கம்ப்ரஹென்சிவ் ரிலிஜன், இஸ்லாம் ஒரு பரிபூர்ணமான அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். நீங்கள் எந்த குறையும் பார்க்கலாம், எந்த தவறையும் பார்க்கலாம், பரிபூர்ணமான மார்க்கம் இஸ்லாம் அப்படின்னு சொல்லத்திலே எங்கட வெறுமனே தொழுக, நோன்பு, ஹஜ், எங்களுடைய ஜகாத், எங்களுடைய இந்த வெளிரங்கத்தில் செய்யக்கூடிய இபாதத்துக்கள் மாத்திரம் அல்ல. தொழுதோம் ராய்ட், நாங்கள் இஸ்லாத்தை நிறைவேற்றிட்டோம்டா தவறு. தாடி, தொப்பி, ஜுப்பா, இஸ்லாம் பரிபூர்ணமாகிருச்சு நினைச்சோம்டா நாங்கள் தவறு. அல்லாஹு தஆலா ஒரு நாளும் இப்படியான சில விஷயங்களுக்குள்ளால மாத்திரம் இஸ்லாத்தை சுருக்கி வைக்கல. இஸ்லாம் ஒரு லைஃப் ஸ்டைல், நாங்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி வாழ்க்கையை கழிக்கணும் அப்படின்றத படிச்சு தரக்கூடிய ஒரு பாடம் தான் இஸ்லாம்ன்றது. எங்களோட அடிப்படையான அஞ்சு அம்சங்கள் இஸ்லாத்துக்குள்ளால அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒன்று எங்களோட அகீதா, எங்களோட கொள்கை சீராக இருக்கணும். அல்லாஹை பற்றி, நபியை பற்றி, ரசூல்மார்களை பற்றி, வேதங்களை பற்றி, இந்த உலகத்துடைய வாழ்க்கையை பற்றி, மறுமையை பற்றி, சஹாபாக்களை பற்றி, எங்களோட அகீதா, எங்களோட கொள்கை சீரானதாக இருக்கணும். ரெண்டாவது இபாதத், பரிபூர்ணமான முறையில் இபாதத்துக்கள் சீரான இபாதத்தாக இருக்கணும். மூணாவது எங்களோட மாமலாத், எங்களோட கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ், எங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ரெட்டஜி, அது சீரானதாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல். நாலாவது எங்களோட மாஷரத், எங்களோட பிஹேவியர் வித் அவர் ஃபேமிலிஸ், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ், பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், முழு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எங்களோட ரிலேஷன்ஷிப் சீரானதாக இருக்கணும். அஞ்சாவது எங்களோட மாரலிட்டி அண்ட் ஆட்டிடியூட், எங்களோட அஹ்லாக், எங்களோட பண்பாடு, எங்களோட ஒழுக்கம், இது அஞ்சும் இஸ்லாம் சொல்ற அடிப்படையான அம்சங்கள். நாங்கள் அகைதா சீராக இருக்குது, என்னுடைய இபாதத் சீராக இருக்குது, கொடுக்கல் வாங்கல் சீரில்லைண்டா அல்லாவிடத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம். இன்னைக்கு பாருங்க, அதிகமான பேர் முன்சப்பில் நின்று அல்லாஹ் அக்பர்னு தக்பீரை கட்டுறாரு, பெரிய தாடி, ரொம்ப பக்குவமாக இருக்கிற மாதிரி இருக்கிறாரு, பெரிய தொழுகாட்சி எல்லாம் இருக்குது, தாஜ்யத்துக்கு வாராரு, அழுகிறாரு, அல்லாட்ட கெஞ்சுறாரு. ஆனால் அவர்கிட்ட பேசின அவர் சொல்றாரு, ஹசரத் சரியான கஷ்டமாயிக்குது வாழ்க்கையில, நிம்மதி இல்லாமல் இருக்குது ஹசரத்,
இவர் என்ன தெரியுமா செய்யறாரு, இரவு பகலாக தொழுது நோன்பு பிடிச்சி அங்களை சதக்காவை கொடுத்து இவருடைய வாழ்க்கையை சீராக்குறதுக்கு முயற்சி செய்யறாரு. ஆனா இவரோட உட்கார்ந்து பேசினா தான் விளங்குது, இவர்கிட்ட பிசினஸ் பார்த்தா வட்டியில பெய்து கொண்டு இருக்குது. இவர் நினைக்கிறாரு வட்டி எங்களை செஞ்சு கொண்டு எங்களை தாடியை வச்சுக்கொண்டு எங்களை முன்சப்பில் நின்று தொழுது கொண்டு தாஜ தொழுது கொண்டு எல்லாம் சீராகிடும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு நாளும் சீராக மாட்டாரு. எங்களை இவர் அகீதாவும் ஓகே, இபாதத்தும் ஓகே, பிஸ்னஸும் ஓகே, சீராக இருக்குது, வட்டியும் இல்லை ஹராமும் இல்லை. ஆனாலும் குடும்பத்துல பார்த்தா சரியான பிரச்சனை, சரியான கஷ்டம், நிம்மதி இல்லாத நிலைமை. இவரு பெரிய சுமையோடு இருக்கிறாரு. என்ன தெரியுமா செய்யறாரு, லட்சக்கணக்கு கோடி கணக்கு சதக்கா கொடுக்கிறாரு. உம்ரால போயிட்டு அழுகிறாரு, யா அல்லாஹ் என் பிரச்சனையை நீக்கிதா. ஒவ்வொரு மாசமும் உம்ரால, ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜில பள்ளிக்கு வந்தா இந்த மனுஷனுக்கா இப்படி நடக்கணும், இவ்வளோ அள்ளி அள்ளி கொடை கொடுக்கக்கூடிய ஆளுக்கு இவரோட உட்கார்ந்து பேசினா உம்மை வாப்போட பேசி எத்தனையோ நாள், உம்மை வாப்பாவை கோச்சிக்கொண்டு, நான தம்பிமான கோச்சிக்கொண்டு, தாத்த தங்கச்சிமான பிரச்சனை இவங்களோட ஒன்றும் இல்லை, ஒரு தொடர்பும் இல்லை, உலகத்துக்கெல்லாம் செலவழிக்கிறாரு. அல்லாஹ் ஒரு நாளும் நிம்மதியை தரமாட்டான். உண்டோட ஒன்று கனெக்ஷன். நாங்கள் இன்றைக்கு செஞ்சிருக்கிற ஆகப்பெரிய தவறு என்னண்டா, ஒன்றை ரெண்டை பிடிச்சி கொண்டு நாங்கள் இஸ்லாம்னு நினைச்சு அதில் போயிட்டு எங்களோட வாழ்க்கையை நாங்கள் இன்றைக்கு சீரழிவுலே மிழிவுலே கேவலத்திலே கஷ்டத்திலே நாளுக்கு நாள் போட்டுக்கொண்டு நிம்மதியை இழந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் சரி, எங்களை பார்த்தா அஹ்லாக் சீரில்லை, தொழுகையில பார்த்தா பெரிய ஆச்சு, பெரிய தாடி, பெரிய ஜுப்பா, எங்களை தொழுகை ரொம்ப பேணுதல், ரொம்ப பக்குவம், வெளியில இறங்கி போறாரு முன்னால ஒருத்தர் வந்து முட்டி பட்டாரு, மூணு இல்லையாவா உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அஹ்லாக் பண்பாடு ஆக முக்கியமான அம்சம், அது இல்லண்டா எங்களால எந்த பிரயோசனமும் இல்லை. ஹதீஸ்ல தெளிவா வந்த விடயங்கள். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, எங்களோட எல்லா லைனையும் நாங்க சீராக்கி கொள்வோம். வெறுமனே ஒரு லைன் அல்ல, இஸ்லாம் எங்களோட மார்க்கம் ஷரியத் முழு லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே சீராக்கணும். வெறுமனே ஒன்றை ரெண்டு நாங்க சீராக்கி கொண்டு அதுல நாங்க போயிட்டு மத்ததுல தவறுட்டு கொண்டு இதால எங்களோட வாழ்க்கையை சீராக்கி கொள்றதுக்கு ஏலாது. எல்லாமே அகீதா ரீதியாக உலர் ரீதியாக அல்லாஹ் பற்றிய தெளிவு, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றிய தெளிவு, குர்ஆன் பற்றிய தெளிவு, சஹாபாக்களை பற்றிய தெளிவு, நாங்க இருக்கிற நாங்க போற எங்களோட மார்க்கம் என்ன, எங்களோட தீன் என்ன, எங்களோட ஷரியத் என்ன, இதுல தெளிவு இருக்கணும். ஆடக்கூடாது, அங்கள ஒத்தர் சொல்லத்திலே அங்களுக்கு மாறுறது, எங்கள ஒத்தர் சொல்லத்திலே எங்களுக்கு மாறுறது, அதுவும் சரி போல் இருக்குது, இதுவும் சரி போல் இருக்குது, இந்த சந்தேகத்துடைய நிலைமை இருக்கக்கூடாது. எங்களோட மார்க்கத்தில் ஷரியத்தில் சந்தேகம் இருக்கக்கூடாது, தெளிவாக நாங்கள் இருக்கணும். இன்றைக்கு எங்களை தீன உட்டு மார்க்கத்தை விட்டு தூரமாக்குறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு சதிதான் மார்க்கத்துக்குள்ளால சந்தேகத்தை உண்டாக்குறது. நான் சொல்ற விஷயத்தை நல்லா கேட்டுக்கோங்க, சந்தேகத்தை உண்டாக்குறது எப்படின்டா, தக்பீரை கட்டி கொண்டு இங்கேயா தக்பீர், நெஞ்சுக்கு மேலேயா தக்பீர், இங்கேயா தக்பீர், இங்கேயா தக்பீர், இப்ப தெரியாது கன்ஃபியூஸ்ல இவர் வந்து தக்பீரை கட்டி கொண்டு இருப்பாருண்டா, இவர்கிட்ட தொழுக கூடாம பேசுது. குணூத்துல எழும்பி குணூ தோதுறதா இல்லையா, குணூ தோதுறது நல்லமா இல்லையா, சரி வசத்துவம் என்ன செய்ய, இந்த சந்தேகத்தோட நாங்க தொழுவோமாக இருந்தா இபாதத்துட நிலைமை ரொம்ப பயங்கரமா நிலைமையா பேசிடும். இன்னைக்கு எங்களுக்குள்ளால இந்த சந்தேகங்களை உண்டாக்கி உண்டாக்கி எங்களை இபாதத்தை விட்டு தூரமாக்கி, தொழுகையை விட்டு தூரமாக்கி. ஒரு மனிதரை நான் ஜமாத்துல போன நேரத்துல கஸ்ட்ல போன நேரத்துல சந்திக்க போனேன். அப்ப அவர் வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், அப்ப ஊர்ல கெஸ்ட் கூட்டு போனாங்க. அப்ப நான் போகத்திலே அவர் வாசல்ல இருந்து சிரிச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தாரு. அப்ப என்னோட போன ரகுபர் சொன்னார், உள்ள போயிட்டு உட்காருவோமே கொஞ்சம் பேசுவோமே, அப்படியா வாங்கலே வந்து உட்கார்ந்து இப்ப பேசிக்கொண்டே போகத்திலே அவரு பார்த்துக்கொண்டே இருக்கிறார், வந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. பேசிக்கொண்டே போகத்திலே அவரும் பார்த்துக்கொண்டே இருக்கிறாரு, ஒன்று கேட்டாலும் பதில் சொல்றாரு இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு போற அவர் என்கிட்ட சொல்றாரு, அதுல நீங்க உள்ளுக்கு வரத்துல உங்களை பார்த்து கொஞ்ச நேரம் நான் நின்று சிரிச்சு கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் உள்ளுக்கு வந்து உட்கார்ந்து நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, உங்கள்ட்ட ஒரு உண்மை சொல்லவா? அவர் என்ன சொல்றாரு? நான் சொன்ன சொல்லுங்களே, நான் ஒரு 6 மாசமா தொழுகையை விட்டுட்டேன் ஹஜ்ரத் அப்படிங்கிறார். ஆனா என்ன அப்படி சொல்றீங்க? இல்ல, ஒரு கூட்டம் நெஞ்சில தக்பீர்ன்றாங்க, பக்குலோகில தக்பீர்ன்றாங்க, இந்த ரெண்டுக்கும் மத்தியில தக்பீர்ன்றாங்க, குணூத்தில்ன்றாங்க. நான் பார்த்து அது ஒன்றும் தேவையில்லப்பா, தொழுகையே வானமே, தொழுகையே உட்டாச்சு ஹஜ்ரத். அதனாலதான் நீங்க வந்துருங்க, தொழுகவே நான் இல்லை, எனக்கிட்ட நீங்க வந்திருக்கிறீங்களேன்னு பார்த்து சிரித்தேன் அப்படிங்கிறார். அப்புறம் அவருக்கு சில விஷயங்களை விளங்கப்படுத்தணும், அவர் கவலைப்பட்டார், உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெளிவில்லையே ஹஜ்ரத் அப்படின்னு சொல்லி. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, எங்கட எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நல்லா யாது வச்சுக்கோங்க, 1400 வருட காலமாக எங்கட உலமாக்கள் எங்களுக்கு கொண்டு வந்து தந்த எந்த ஒரு விடயத்திலும் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் நாங்கள் உள்ளத்துல 100க்கு 100 நம்பிக்கையோட, நான் போற வழி 100க்கு 100 சரியான வழி. எங்கட இமாம்கள் முன்னால போனவங்க, சஹாபாக்கள் அதுக்கு பின்னால, எங்கட தாபிஊன்கள், தபஊத் தாபிஈன்கள், எங்கட முஃபஸ்ஸிரூன்கள், முஹத்திஸூன்கள், ஃபுகஹாக்கள், முதகல்லிமூன்கள் எந்த பாதையில வந்திருக்கிறாங்களோ அதே பாதையில தான் நாங்களும் போறோம். எந்த சந்தேகமும் இல்லை. நாங்க தொழுகிற தொழுகையிட எல்லா முறையும் தெளிவான முறை. எங்களுடைய இமாம்கள் எங்களுக்கு காட்டி தந்த முறைகள்ல எந்த சந்தேகமும் கிடையாது. 100க்கு 100 குர்ஆனுடைய சுன்னாவுடைய தெளிவோட தான் எங்களுடைய உலமாக்கள் எங்களுக்கு எடுத்து தந்திருக்கிறாங்க. அவங்களோட யார்டையும் மனோ இச்ச கிடையாது, அவங்களோட யார்டையும் எந்த விதமான தன்னுடைய கருத்து கிடையாது. குர்ஆனுடைய சுன்னாவுடைய தெளிவுல தான் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க 100க்கு 100 நம்பிக்கையோட. என்ன தக்பீர் எங்களுடைய இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா எங்களுக்கு எந்த வழியை காட்டி தந்திருக்கிறாங்களோ, ஹதீஸ்ல என்ன முறை எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த முறையைத்தான் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. அதுலதான் நாங்கள் தெளிவா தக்பீரை கற்றோம். எங்களோட ருக்கு, எங்களோட சுஜூத், எங்களோட குனூத், எங்களோட எல்லாமே, எங்களோட கிராத்து ஹல்ஃபல் இமாம்ல இருந்து பிடிச்சி எங்களோட எல்லாமே 100க்கு 100 நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இபாதத்து கையை தூக்கி கட்டத்திலே சந்தேகம் இருக்கக்கூடாது. உள்ளம் தெளிவாக இருக்கணும். அல்லாஹ் பத்தி, ரசூலை பத்தி நான் சொல்றேன், இது நீரமான விரிவான தலையங்கங்கள். கண்ணியமான சோழர்களே, தெளிவாக இருக்கணும். இபாதத்துக்கு வாரீங்களா? இபாதத்திலே மிக தெளிவாக இருக்கணும். தொழுகையா, நோன்பா, ஹஜ்ஜா, எங்களோட ஜகாத்தா எல்லாமே தெளிவாக எங்களோட உலமாக்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. ஒரு சைடு இருக்குது, ஹதீசுடைய விளக்கம், ஹதீசுடைய அந்த கலைகள் அப்படின்னு சொல்லி பேசுறதாக இருந்தா அது தனியான ஒரு சப்ஜெக்ட், ஒரு நீளமான விடயம். அது பக்கம் நான் போகல, சுருக்கமாகத்தான் உங்கள்ட்ட நான் சொல்றேன். எங்களோட முழு இபாதத்துக்களும் தெளிவாக எங்களுக்கு சொல்லி தரப்பட்டிருக்கக்கூடிய இபாதத், நாங்க யாருமே அதுல சந்தேகப்பட தேவையில்லை. தெளிவாக நாங்க போவோம். எங்களோட முஆமலாத், எங்களோட கொடுக்கல் வாங்கல், இதுதான் ஆக பயங்கரமான நிலைமை. கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ். இஸ்லாத்துல அல்லாஹ் 2 விஷயங்களை எங்களை முக்கியமான அம்சமாக வாழ்க்கையில் அமைச்சிருக்கிறான். 1 சம்பாத்தியம், 2 செலவழிக்கிறது. சம்பாத்தியமும் ஹலாலா இருக்கணும், செலவழிக்கிறதும் ஹலாலா இருக்கணும். சம்பாத்தியம் பிழையானது, ஹலாலா செலவழிச்சு பிரயோஜனம் கிடையாது. சம்பாத்தியம் ஹலாலாக இருக்குது, ஹராமா செலவழிச்சு பிரயோஜனம் கிடையாது. ரெண்டுமே 100க்கு 100 ஹலாலாக இருக்கணும். ஹலால் இல்லைண்டா யாது வச்சுக்கோங்க, என்னோட வாழ்க்கை பூமிக்கு மேல்ற வாழ்றதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஹலால் அவ்வளோ முக்கியம். அதனாலதான் ஹதீஸ்ல வருது, காலையிலிருந்து மாலை வரையில பஜார்ல போய் பிஸ்னஸ் செய்யறோம், வியாபாரம் செய்யறோம், கொடுக்கல் வாங்கல் செய்யறோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? அத்தாஜிரு சதுக்குல் அமீன் ஒவ்வொரு வியாபாரிகளும் நாளை கியாமத்துடைய நாளையில நபிமார்களோடு எழுப்பப்படுவார்கள். உண்மை பேசின உண்மையாளர்களுடன் எழுப்பப்படுவார்கள். சுஹதாக்கள் ஷஹீதானவர்களோடு எழுப்பப்படுவார்கள், நல்ல மக்களோடு எழுப்பப்படுவார்கள். யாரு? வியாபாரிகள். ஏன் வியாபாரத்துல 100க்கு 100 உண்மையை பேசினாங்க? என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, என் வியாபாரத்துல குறைவேற்படட்டும், பரவாயில்லை, நான் உண்மையே பேசுவேன். பயம் உள்ளத்துல, பயம். அங்க பெரிய ஒரு போர் செய்ய வேண்டி இருக்குது, வந்த கஸ்டமருக்கு நாங்க ஒரு பொருளை கொடுக்கறதுலே இல்ல இது நல்ல பொருள், இதுல பிரச்சனை இல்ல, டூப்ளிகேட்ட நல்லதா மாத்தி சொல்ல வேண்டிய நிலைமை இல்லைன்னு எடுத்துட்டு போக மாட்டாரு. இல்ல இது சரியில்லை, உங்களுக்கு விருப்பம்டா எடுங்க, இல்லண்டா விட்டுடுங்க. தெளிவான முறையில சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஜாருக்கு போனாங்க, மூட்டைக்குள்ளால ஈச்சபழம், மூட்டைக்குள்ளால கைய போட்டாங்க, மேலால நல்ல ஈச்சபழம், உள்ள கைய போட்டாங்க, போட்டா கீழே மோசமான பழங்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹஷ்ஷனா ஃபலைஸ பின்னா, யாரு ஏமாத்துறாங்களோ அவங்க எங்களை சார்ந்தவர்கள் அல்ல, அவங்களோடு இருக்க மாட்டாங்க, அவுட் ஆகிடுவாங்க. ஏமாத்துறவங்க ஏமாத்துறதுக்கு ஏலா, பொய் சொல்றதுக்கு ஏலா, அங்கல நாங்க ரெண்டு பேச்சு பேச ஏலா, வாக்கு மீற ஏலா, அது ஒவ்வொரு வியாபாரிக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுக்கிற பாடம். அங்க பிழையானா பஜார்ல பிழையானா குடும்பம் பிழையாகும், பஜார்ல பிழையானா என்னோட வாழ்க்கை பிழையாகும். ஏண்டா சம்பாத்தியப்படுறது ஹலாலான முறையில் இருக்கணும், நல்லா யாரு வச்சோம், என்னோட வாழ்க்கையில ஏற்படுற அதிகமான பிரச்சனைகளுக்கு அடிப்படையான ஒரு காரணம் தான் என்னோட சம்பாத்தியத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இன்னைக்கு சிலவங்க என்ன தெரியுமா சொல்ற, ஹசரத் எல்லாமே ஓகே ஹசரத், ஆனா கடைசிக்கு ஒரு பொய்ய சொல்லணும், விஷயத்த சாதிச்சு கொடையிலும். குர்ஆன் சொல்லுது பொய்யர்களுக்கு நரகம் இருக்கிறது, பொய்யர்கள் ஒதுங்கும் இடம் நரகம். நாங்க ஒரு பொய்ய தான் சொல்லுவோம், அந்த பொய்யின் மூலமாக நாங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் முழுக்க வீணா பெய்திடும், ஹராமா பெய்திடும். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லா பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் செய்யறாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு ஹஃப்ஸோட பார்ட்னர்ஷிப் பிசினஸ், துணி வியாபாரம். அவரு பார்ட்னரா இருக்கிறாரு, கடைக்கு துணி வருது இராக் பகுதியில் இருந்து. அப்துல் ரஹ்மான் ஹஃப்ஸ் துணி எடுத்து பார்த்தா அந்த துணியில ஓட்ட பொத்தல் 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 போடப்பட்டீங்க. உடனடியாக அந்த துணிகளை எடுத்துக்கொண்டு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி போனாங்க, ஹஜ்ரத் துணியில ஓட்டை இருக்குது என்ன செய்ய. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நீங்க இந்த துணிகளை விற்கக்கூடிய நேரத்தில் உங்களோட யாரு வாங்க வராங்களோ அவங்கள்ட்ட சொல்லுங்க இந்த துணியில பொத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லி வில்லுங்க, விருப்பம்டா எடுங்க, இல்லைண்டா விட்டுட்டு போங்க. இப்படி நீங்க முழுக்க கிளியரான மெசேஜை கொடுங்க. போயிட்டார். மாலை நேரத்தில் யாபகம் வருது, என்னடா பொருளை நான் வித்துட்டேனே, அதை சொல்ல மறந்துருச்சே, ஆட்கள் வந்தாங்க எடுத்துட்டு போனாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஓடோடி வந்தாங்க, சொன்னாங்க ஹசரத் கொடுக்கல் வாங்கல் செஞ்சேன், முழுமையாக மறந்து போயிட்டுருச்சு, யாருக்கிட்டையும் சொல்ல கிடைக்கல அப்படின்றாங்க. சொன்னாங்க யாருக்கு வித்தன்னு ஞாபகம் இருக்குதா, யோசிச்சு பார்த்தேன் ஞாபகம் வருதில்ல, சரி நாளே காலையில வாங்க அப்படின்ட்டு அனுப்பினாங்க. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த நாள் முழுக்க தூங்கல. ஹலால்ன்றது சாதாரணமா நினைக்காதீங்க, ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் உண்டு. ஹராத்துக்கு போறன்றது சாதாரணமான விடயம் அல்ல. அபூனாலே காலை வரையில யோசிச்சு 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 காலை அடைஞ்சதுக்கு பின்னால் அப்துல் ரஹ்மான் ஹஃப்ஸை கூப்பிட்டு சொன்னாங்க, நேற்று வியாபாரம் செஞ்சதுல என்னென்ன லாபங்கள் கிடைச்சதோ எல்லாத்தையும் கொண்டு வாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சொன்னாங்க இது முழு சொத்தையுமே சதக்கா செஞ்சிடுங்க, எங்களை கொண்டு வாங்க. என்றால் அந்த ஹராம் லாச்சுக்குள்ள போனா நெருப்ப உள்ளுக்கு போட்டுவோம், நெருப்ப நல்லா யாது வச்சுவோம். ஒரு ஹராமான ஒரு ரூபா எங்களோட லாச்சுக்குள்ள போகும்டா அது சாதாரணமான விஷயம் அல்ல, நெருப்பு. ஏண்டால் நாங்கள் சாப்பிடுவோம், பாவம் சின்ன பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுப்போம், உள்ளுக்கால ஹராம் போகும், அதுக்கு பின்னால அந்த உடம்பால செய்யக்கூடிய எந்த இபாதத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு பசி தாங்கலாம அடிமேட கையில இருந்த சாப்பாடை வாயில போட்டாங்க, சொன்னாங்க எங்கிருந்து வந்தது, சாப்பிட்றதுக்கு பின்னால சொன்னாங்க இப்படித்தான் இந்த இடத்துல நான் சாஸ்திரம் பார்த்து கொண்டிருந்தேன், இஸ்லாத்துக்கு முன்னால அதுக்கு பலன் கிடைச்சிருக்குது, அதைத்தான் கொண்டு வந்து தந்தாங்க. சொன்னாங்க இந்த ஹராமானத்தை போட்டேன், விரலை விட்டாங்க, எடுக்கிறாங்க, வாமிட் பண்றாங்க, வாமிட் பண்றாங்க, வாமிட் பண்றாங்க. கேட்கிறாங்க என்ன செய்றீங்க, என்னுடைய வயிற்றுக்குள்ளால போன கடைசி அந்த கவலம் என்னுடைய உயிரோட வெளியில வருவதாக இருந்தா நான் அதை உயிரோடையே என்னுடைய அந்த கடைசி கவலம் வரட்டும் என்ற ரப்படத்தில் பெய்து மாற்றிக்கொள்றதுக்கு எனக்கு இயலாது. பயந்தாங்க பயந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பால் எடுத்து குடிச்சாங்க. சொன்னாங்க, அடிமேட்டு இது எங்கிருந்து வந்த பால்? இந்த ஆட்டு மேய்ச்ச போன இடத்துல எனக்கு கிடைச்சது. சொன்னாங்க, இந்த ஹராமான பால் வயிற்றுல இருக்கக்கூடாது. கையை போட்டு வெளியில் எடுக்கிறாங்க எடுக்கிறாங்க. அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன வார்த்தையை சொன்னாங்களோ அதே வார்த்தையை சொல்றாங்க. ஏண்டா ஹராத்த அவ்வளோக்கு பயந்தாங்க. இன்னைக்கு எங்களோட பிஸ்னஸ்ல எங்களோட பஜார்ல சாதாரணமான முறையில் அதனாலதான் ஹதீஸ்ல வருது, அத்துஜாரு யுஹ்ஷரூன யௌமல் கியாமதி ஃபுஜ்ஜாரா. வியாபாரிகள் எல்லாமே நாளை கியாமத்துடைய நாளையில பாவிகளாக எழுப்பப்படுவார்கள். பாவிகளாக, பயங்கரமான நிலைமை. ஏன் இல்லா மனித்தகா வபர்ர வசதக, இல்லா மனித்தகா, அல்லாஹ பயந்து நல்ல விடயங்களை செஞ்சு அவங்க அங்க சதக்காவும் கொடுத்தாங்களே இவங்களை தவிர. அப்ப வியாபாரத்துக்குள்ளால தக்குவா, அல்லாட பயம் பேணுதல், விளாட்டு போட இயலாது. ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட காலத்துல அவங்க பஜார்ல போயிட்டு தாவத் கொடுக்கறாங்க. பொஸ்மாருக்கு, முதலாளிமாருக்கு, மேனேஜர்மாருக்கு, நீங்க செய்யற வியாபாரம் கூடாது, இது ஹராமான முறையில செய்யப்படக்கூடிய வியாபாரம். இப்படின்னு பிசினஸ் பத்தி பேசுறாங்க. வட்டி எடுக்காதீங்க, வட்டி ஆக பயங்கரமானது. இன்னைக்கு சாதாரணமா போயிட்டுருச்சு, மன்னிச்சுவோங்க. இன்னைக்கு ஒரு வாகனம் எடுக்கணும், சாதாரணமா போயிட்டு லீசிங்ல போட்டு வாகனத்தை எடுத்து எத்தனை துண்டு, 36 துண்டு ரைட் கட்டி முடிப்போம். நாங்க 2 லட்சம் ரூபா வட்டி வருதா? அது பிரச்சனை இல்லை, நாங்க கட்டிடுவோமே. சாதாரணமா ஒரு பைக்கா, அல்ஹம்துலில்லாஹ், ஒரு ஆட்டாவா, ரைட் எடுத்து போடுவோமே, எந்த பிரச்சனையும் இல்ல. சாதாரணமா 60,000 ரூபா கையில ஒரு பைக் எவ்வளவு? 2 லட்சம் ரூபா பேலன்ஸ் லீசிங்ல போட்டு எடுப்போம். இன்னைக்கு சாதாரணமா போயிட்டு மாட்டிக்கொண்டு இன்னைக்கு இதெல்லாம் பெருசா எடுக்கிறதே இல்லை. நான் கவலையோட சொல்றேன், எங்கட முஸ்லீம் சகோதரர்களுக்கு இது வட்டின்னு கூட இன்னும் தெரியாது, வட்டின்னு கூட தெரியாது. என்ன தெரியுமா, எடுத்துட்டு இப்ப ஒவ்வொரு நாளும் லெட ஆட்டால, ஒவ்வொரு நாளும் லெட வாகனத்துல, ஒவ்வொரு நாளும் லெட. இப்ப வந்து ஹஜ்ரத் எப்ப பார்த்தாலுமே பிரேக் பீது, எப்ப பார்த்தாலுமே இதாவது, எப்ப பார்த்தாலுமே பிரச்சனை. சம்பாதிக்கிறது எல்லாம் அதுக்கே செலவாகுது. நான் கேட்கிற, எப்படி ஆட்டா வாங்கினீங்க? லீசிங்ல வாங்கிக்கிற ஹஜ்ரத். நான் சொன்னேன், இன்னும் போக போக ரோத கீதை எல்லாமே கலண்டர் மீது புதுசு புதுசா போட்டிருப்பீங்க நீங்க. ஏன்னால் முறையே பீல. இனியமான அன்பா அந்த சகோதரர்களை நல்லா யாத வச்சுவோங்க, வெளிரங்கத்துல நல்ல தெளிவாக நல்ல எங்களுக்கு பிரயோஜனம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். உள்ளுக்கால பயங்கரமான நிலைமை, உள்ளுக்கு அல்லாட சோதனை. இதெல்லாம் விளையாட்ட எடுக்காதீங்க, நான் தெளிவா சொல்றேன் உங்கள்ட்ட. பேங்க்கு போயிட்டு, பேங்க்ல போயிட்டு கடன் எடுத்து ஈடு வச்சு மாசம் மாசம் அதை கட்டுறது, நகையை கொண்டு போயிட்டு வைக்கிறது, இன்னைக்கு வட்டிக்கு இன்னைக்கு எவ்வளவு ப்ரமோட் ஆக்கிக்கிறான் என்று சொன்னா, என்னோட வீடுகளுக்கு பெண்கள் தனிய இருக்கத்திலே வீட்டுக்கு போயிட்டு வீடுகள்ல பெண்கள்ட இன்றைக்கு கொடுத்துட்டு வாரான் கடனை. இன்னைக்கு பெண்களும் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் மாதிரி, எங்களுக்கு கடன் வீட்டுக்கே கொண்டு வந்து தாராங்களே. ஒவ்வொரு நாளும் கடனை அடைக்கிறதுக்கு போறாரு, வட்டி எடுக்கிறதுக்கு போறாரு. சில இடங்கள்ல எப்படின்னா, ஜும்மா நாளையில, நான் தெளிவா சொல்றேன், நான் எனக்கு முழுமையாக பள்ளி நிர்வாகங்களால சில ஊர்களில் சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். உங்களோட ஊர்ல நிலைமை எனக்கு தெரியாது, இந்த பேச்சு வந்ததுனால நான் சொல்றேன். ஹஜ்ரத் ஜும்மாக்கு பள்ளிக்கு ஆண்கள் வந்ததுக்கு பின்னாலதான் அந்த அந்நிய ஆண்கள் வீடுகளில் போயிட்டு அந்த காசுகளை கலெக்ட் பண்றாங்க. அதுல எத்தனையோ பெண்கள் சித்தனால மாட்டி, இன்னைக்கு ஹராமான தொடர்பு, ஹராமான செயல்கள்ல, ஏன்னா கையில காசு இல்லை, கொடுக்கிறதுக்கு ஏலாது. இப்ப தவறான நிலைமைகள், தவறான அந்த தொடர்புகள் ஏற்பட்டதுக்கு அது காரணமா அமைஞ்சிருக்குது. அல்லாஹ் ஒரு நாளும் அங்க சந்தோஷத்தை தரப்போறது இல்ல. அவனுக்கு தெரியும், முஸ்லீம்கள் சாதாரணமாக இதெல்லாம் எடுப்பாங்க, முஸ்லீம்கள் சாதாரணமாக இதெல்லாத்திலும் ஈடுபடுவாங்க, முஸ்லீம்கள் அப்படி பெருசா இதுல முந்தொரு காலம் இருந்துச்சு. முஸ்லீம்கள் தான் ஏ கட்டி இன்ட்ரெஸ்ட் கண்ணானே, ஏ கட்டிய இன்ட்ரெஸ்ட் யூத், ஏ கட்டிய பயாய் ஒரு காலத்துல. இப்ப ஏக்க எச்சரில் கூட கணங்க என்னன்னு முஸ்லீம் கட்டிய சாமானிய தேக்கமாய் அப்படி வகைத்தமாய் ஏ கட்டியது. இன்னைக்கு சர்வசாதாரணமா அந்நியர்கள் இன்னைக்கு பேசுற நிலைமைக்கு மாற்றப்பட்டிருக்குது. கனியமான அன்பார்ந்த சோதரர்களே, வாழ்க்கை வீணா பேசிடும். நான் பல இடங்கள்ல நான் சொல்லிருக்கிறேன், ஒவ்வொரு ஹதீஸ்ல தெளிவாக வந்த விடயம், ஒரு ரூபா வட்டி எடுக்கிறது, நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு ரூபா வட்டியை எடுக்கிறது தாயோட சொந்த தாயோட 36 முறை விபச்சாரம் செஞ்சதுக்கு சமன். யோசி பாருங்க, கடையில போயிட்டு வட்டி கடையில போயிட்டு பேங்க்ல போயிட்டு வட்டிய அப்படியே எடுக்கிறோமே, உள்ளத்துல யோசி பாருங்க, என் தாயோட விபச்சாரத்துல ஈடுபடையலுமா, அவன் மனிதனாக இருக்கலுமா, மிருகத்தை விட கேவலமானவனா இல்லையா, அவங்களை இது எடுக்கிறது மிருகத்தை விட கேவலமான நிலைமையா இல்லையா, எதுக்காக வேண்டி, வெறுமனே வெளிப்பாட்டுக்காக வேண்டி, வெளி ஷோவுக்காக வேண்டி, வெளி இன்பத்துக்காக வேண்டி, வெறுமனே அணுக்காக வேண்டித்தான், தேவைக்கல்ல, இன்றைக்கு வெளி ஷோக்காக வேண்டி, தேவைக்கு ஹலாலாக சிம்பிளாக சாதாரணமாக ஹலால் ஹலால் ஹலால். அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான், அல்லாஹ் செழிப்பை உண்டாக்குவான், நிம்மதியை உண்டாக்குவான். இன்றைக்கு குடும்பத்துல பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, இன்றைக்கு புள்ளஹனால பிரச்சனை, அடிப்படையான ஒரு காரணத்தை விளங்கிக்கோங்க. என்னட்டு ஒரு வந்தாரு, ஹஜ்ரத் என் மகனுக்கு 16 வயசு, சொல்றத கேட்கிறான் இல்ல, உங்களோட பேசணும், நான் அவருக்கு டைம் கொடுத்தேன், அவர் வந்தாரு. அப்ப நான் பேசக்கூடிய அந்த லொகேஷன் வந்து முன்னால 6 தண்ணி போயிட்டு கொண்டிருக்குது, அந்த இடத்துல நீங்க பேச வேண்டியிருக்கிறேன். அவர் என்ன சொன்னாரு, ஹஜ்ரத் என் மகனை வெட்டி தந்தா நான் அந்த துண்டெல்லாம் எடுத்து ஆத்துல போடுவேன் ஹஜ்ரத் அப்படின்னா. அவ்வளோக்கு மகனோட கோபம், பள்ளிக்கு போகையெல்லாம் பிரச்சனை, வீட்டில் போய்க்கல பிரச்சனை, ரோட்டில் இருக்கையில பிரச்சனை, மகன் செஞ்ச செயல்களை சொன்னார் என்னட்ட, அது உங்களோட மஜுமால சொல்லல, அப்படியான சில விஷயங்களை சொன்னார். நம்ம சில நேரம் யோசிச்சேன், எனக்கு படல, நான் அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்கல, ஏனண்டா தாடி வச்சிருந்தாரு, நல்ல நீட்டமா தொப்பி போட்டிருந்தாரு, ரொம்ப பேணுதலான ஆளுடைய தோற்றத்தில் இருந்தார். அதனால நான் சில விடயங்களை நான் கேட்கல, என்றால் இப்படியான ஒரு தோற்றத்தில் இருக்கிறவர் அப்படியான வேலையில செஞ்சிருப்பாரா, நான் விட்டுட்டேன். அப்ப மிச்ச நேரம் நான் யோசித்த ஒரு கூட்டாளி, அல்லாவுடைய நெருக்கமான ஒரு அடியார், அவர்கிட்ட நான் அனுப்பினேன், நீங்க அங்க போயிட்டு அவரோட கொஞ்சம் மஷூரா பண்ணுங்க சொல்லுங்க அப்படின்னு அனுப்பி விட்டுட்டேன். ஒரு 2 மாசத்துக்கு பின்னால இந்த போனுக்கு ஒரு கால் வந்துச்சு, அதுல உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஒன்று தாங்களே அப்படின்னாரு. நான் சொன்னேன், நாங்கெல்லாம் அப்படியெல்லாம் பாவிக்கிறது இல்லை, என்ன என்ன விஷயம் சொல்லுங்களே அப்படின்னு. இல்லை ஹஜ்ரத், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன், அங்கே வந்து கொள்ள கஷ்டமாக இருக்குது. நான் சொன்னேன், அப்படி ஒன்றும் தேவையில்லை, என்னன்னு சொல்லுங்களே, விழாவாரியா என்ன விடயம் அப்படின்னு. அவர் சொன்னார், உங்களுக்கு யாது இருக்குதா ஹஜ்ரத், நான் உங்கள்கிட்ட வந்து மகனை மஷூரா பண்ணினேன், மகன் விஷயத்தில் இப்படி 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 எல்லாம் பிரச்சனை அப்படின்ட்டு சொல்லி. நான் சொன்னேன், ஆமாம் யாது இருக்குது எனக்கு, நான் என்னுடைய நீங்க சொன்னதுக்கு பின்னால அவர்த்த நான் உங்களோட கூட்டாளிட்ட போனேன். அவர் என்னோட பேசிட்டு என்னட்ட என் வியாபாரத்தை பத்தி கேட்டார். நான் என் வியாபாரத்தை பத்தி சொன்னேன், நான் அந்த நேரத்துல வட்டியில மாட்டிப்பட்டிருந்தேன் ஹஜரத் அப்படின்னார். நான் அதை கேட்கல, ஏண்டா அவரோட தோற்றம் இவர் வட்டிக்கு போவாரா அப்படின்னு என் உள்ளத்துல இருந்துச்சு, அதனால நான் அதை கேட்கல. அப்படி தாடி, அந்த தோற்றம், அந்த நிலைமை. அப்புறம் சொன்னாரு, வட்டியிலிருந்து நீங்க முதலாவது வெளியில வாங்க, உங்களோட பிள்ளைக்கு ஹலால சாப்பிட கொடுங்க அப்படின்ட்டு சொல்லி சொன்னார். அதுக்கு எனக்கு ஒரு ஐடியா சொன்னார் அவர், நீங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் எடுத்து, எது அத்தியாவசியமான தேவை, எது அத்தியாவசியமான தேவை இல்ல, அதெல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு எடுங்க. எங்கட வீட்டில் பாருங்க, ஃப்ரீசர், டிவி, புட்டு வசதி, இன்றைக்கு பைக் எல்லாம் லோன்ல, என்னண்டா மாசம் மாசம் கட்டுறது கொடுத்தி, இதெல்லாம் வட்டிக்குள்ளால புள்ளைகள் பொம்பளை மாம்பிளை எல்லாம் உள்ளுக்கு தான் சுத்தி கொண்டிருக்கிறாங்க. நிம்மதிக்குமா, சந்தோஷம் இருக்குமா? இனியமான சோதரிலே, இன்னைக்கு ஆடம்பரம் ஆஹா நிலைமைக்கு வெயிட்டிருச்சு. ஒரு பாயில உட்காருவோமே ஹலாலா, ஒரு புட்டுவத்தை வைப்போம், பாரவங்களுக்கு பாய விரிச்சு கொடுப்போம், எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா ஹலாலான முறையில இருப்போம். நான் ஒரு நிக்காவுக்கு போயிருந்தேன், என் கூட்டாளி ஒத்தந்த கொஞ்சம் வசதியான ஃபேமிலி. நிக்காக முடிஞ்சதுக்கு பின்னால் அவர் சொன்னார்னாட்ட, ஹஜரத் கொஞ்சம் வீட்டுக்கு வந்து வாங்கலே, டீ குடிச்சிட்டு போங்கள, ரொம்ப வற்புறுத்தினார். அப்போ நான் சொன்னேன், சரி வாங்கலேன்ட்டு வீட்டுக்கு போனேன். ரொம்ப வசதியான ஃபேமிலி. அப்போ நான் போயிட்டு உட்காந்துருக்கிறேன், அந்த மாப்பிள்ளையோட மச்சன் என்னை கூட்டாளி அவரும் உட்காந்துட்டு இருக்கிறாரு. பெண்ணுட்டாள்கள் அல்லது நிக்காவில் முடிஞ்சவங்களும் வந்திருக்க ஆண்கள், அவங்க இப்படி முன்னுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் உட்கார்றாங்க இல்ல, அந்த பெண்ணுட்டாள்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் உட்கார்றாங்க இல்ல, இப்படி சைட்ல மறைஞ்சி குனிஞ்சி அப்படிதான் உட்கார்றாங்க. அதனால வாங்க முன்னுக்கு வந்து உட்காருங்க இல்லையா வெக்கப்படுறாங்க. அப்படா நிறத்தை கேட்டேன், யாரு இவங்க பெண்ணுட்டாள்கள், எங்க ஊரு? அதுல எங்கட ஊரு தான் இல்ல, அதுல அவங்களோட சுபாவம் அப்படித்தான் அவங்க எல்லாரும். ஏன் என்ன செய்தி இல்ல ஹசரத், அவங்க கொஞ்சம் எளிமையான மக்கள், வசதி குறைந்த ஆட்கள், என்னோட மச்சன் வந்து அந்த ஃபேமிலியை தேர்ந்தெடுத்தாரு, ஏண்டா என்னோட மச்சன் மாஷால்லா ஜமாத்தில் போவார், அல்லாட பாதையில் அவர் தெரிஞ்ச காலத்திலிருந்து வாலிபத்தில், அவரது உள்ளத்தில் ஒரே கவலை என்னண்டா, ஹலால சாப்பிட்ட ஒரு பெண் தான் எனக்கு மனைவியாக வரும், ஆடம்பரம் வசதி ஹராத்தோட சம்பந்தப்பட்ட வட்டியோட சம்பந்தப்பட்ட அப்படியான பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு ஒரே அவரு கவலை. இவர் துவாவிலையும் ஒரே அல்லாட்ட அழுகிறதுலையும் ஹலாலான மனைவியை தா, ஹலாலான இன்றை பாருங்க வீடுகள் எல்லாம் அதிகமான இடங்கள்ல பிரச்சனை, ஹை கிளாஸ் ஃபேமிலிகள்ல முடிச்சு கொண்டு மாப்பிள்ள மாதிரி திண்டாடி கொண்டிருக்கிறாங்க, நிம்மதியை இழந்து தீக்கிறாங்க. என்னண்டா கத்துப்படுறாள் இல்ல, சொல்றதை கேட்கிறாள் இல்ல, மனசுக்கு சந்தோஷமா இல்ல, நான் சொல்ற மாதிரி இருக்கிறாள் இல்ல. ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஹஜ்ரத் வான ஹஜ்ரத் அவள் அங்கட ஏ தீன் இல்ல ஹஜ்ரத், அதையே பங்க பைத்து முடிச்சிங்க என்ன செய்யாத மாட்டிப்பட்டேன் ஹஜ்ரத் அப்படின்றாரு. திண்டாடி கொண்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு வாலிபனும், திருமணம் முடிஞ்சு ரெண்டு மூணு நாலு குழந்தைகள், என்னண்டா அந்த பெண்ணுடைய வளர்ப்புல ஏற்பட்ட பிரச்சனை, நாங்க யாரும் யோசிக்கிறது இல்ல. அந்த வாலிபன் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த தெளிவு, அவன் சொல்லிக்கிறான் நான் ஹலாலான பொம்பல ஹலாலாய் போகணும். அதுக்கு அவன் சொல்லிக்கிறாரு, என்னோட பஜார்ல வடை விற்கிற வடை நானா, எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து காலையில வடைக்கு மாவு பிணைஞ்சிட்டு வருவாரு, வடைய விற்பாரு, அதுல கிடைக்கிற கொஞ்சம் லாபத்துல வீட்டுக்கு தேவையான சாமான் எடுத்துட்டு போவாரு, வீட்டுல கொண்டு போயிட்டு தின்ன கொடுப்பாரு. அந்த மனிதனுக்கு பேங்க்ல தொடர்பு இல்ல, ஆடம்பரம் இல்ல, சிம்பிளிசிட்டியான வாழ்க்கை, நூத்துக்கு நூறு ஹலாலான முறையில கொடுக்கப்பட்ட சாப்பாட்டின் மூலமாக வளர்ந்த பெண் அவளை முடிப்பேன் நான் அப்படின்னு சொல்லி என் மச்சன் அடம் பிடிச்சி அதைத்தான் முடிச்சுக்கிறார் ஹசரத். அல்ஹம்துலில்லா, அல்லாவுக்கு எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார். யோசி பாருங்க, அந்த அளவு தூரத்துக்கு ஏன் காரணம் என்றால், ஹராம் கலக்கப்பட்டா வாழ்க்கை பிரச்சனையாகும். என்கிட்ட நிறைய யூனிவர்சிட்டி மாணவர்கள் வருவாங்க, என்னதுக்குண்டா ஹசரத் ஹலாலான தொழில், பினான்சியல் செக்ஷன்ல இருக்கக்கூடியவங்க, அக்கவுண்ட் ஃபீல்டு இருக்கக்கூடியவங்க, ஒரு வாலிபர் வந்தார், வந்து அவர் சொல்றாரு, லாஸ்ட் இயர்ல இருக்கக்கூடியவர், ஹசரத் நான் ஆல் ஐலண்ட் எல்லா கம்பெனிஸ்களுக்கும் விசிட் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் இயர் நான் ஒரு நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட் ஒருத்தர், அப்ப எல்லா கம்பெனியில இருந்தும் என்ன டிமாண்ட் பண்றாங்க எடுக்கிறதுக்கு, ஆனா நான் உள்ள போயிட்டு பார்த்தா எல்லா கம்பெனிகளும் வட்டியோடு இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் முஸ்லீம் கம்பெனி, முஸ்லீம் கம்பெனிகளும் தான். அவர் சொன்னார் நிறைய எனக்கு இடங்கள் நிறைய விடயங்கள் எல்லாம் சொன்னாரு. அவர் சொன்னாரு, ஹசரத் இந்த நிலைமையில இருக்கிறேன், நீங்க ஒரு மஷூரா தாங்க, எனக்கு டிகிரி வானம் உண்டு வானம் ஹலாலா சம்பாதிக்கிறதுக்கு, அங்கிட்ட ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, இவ்வளவு முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறீங்க? அவர் என்னோட என்ன தெரியுமா சொன்னாரு, என் வாப்பாட வாழ்க்கையை நான் பார்த்திருக்கிறேன் ஹசரத், இன்ன நிம்மதியில்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறார், என்ட வட்டியில மாட்டுப்பட்டிருக்கிறார், என்னோட குடும்பம் சீரழிய காரணம் இதுதான், அப்படி ஏண்ட வாழ்க்கை நடக்க கூடாது ஹசரத், அதனாலதான் நான் இவ்வளோ பேசுறேன் இவ்வளோ கேட்கிறேன் அப்படின்றான். யோசி வாருங்க, வாலிபர்கள் இன்றைக்கு எனக்கு வெளிநாட்டிலிருந்து கோலல்ல ஒரு வாலிபர்கள், ஹசரத் இப்படி 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 நூத்துக்கு நூறு ஹலால சொல்லுங்க ஹசரத், தெளிவாக நான் நீக்கிறேன், வானம்டா இது வானம் உடுவம்மா. ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்டி வாலிபர் நாட்ட வந்தாரு, செகண்ட் இயர்ல இருக்கிறாரு, நான் யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம் போயிருக்கிறேன், அப்ப வந்து அவர் நாட்ட கேட்கிறாரு, ஹசரத் நூத்துக்கு நூறு எனக்கு விளங்குது, நான் படிச்சுட்டு போறது தவறு, இது இதனால பிரச்சனை, இது எனக்கு சரி வராது அப்படின்றது எனக்கு விளங்குது, ஏமாத்த வேண்டி இருக்கும்ன்றது விளங்கு, என்னட சொல்றாரு, நான் இத செகண்ட் இயரோட நிப்பாட்டவா அப்படின்றார். பயமாயிக்குது, இந்த சம்பாத்தியம் ஹலாலாகுமா, மேனேஜ்மெண்ட்டை செய்யறான், அல்லாட பாதையில போறான், வந்ததுக்கு பின்னால பயமாயிக்குது, அதுலதான் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கிறேன், போனா மேனேஜ்மெண்ட்ல நான் செய்ய வேண்டிய வேலை இல்ல, அங்க போயிட்டு சில நேரங்கள்ல அல்கோஹோலுக்காக வேண்டி சில ஏற்பாடுகள் செய்யணும், ட்ரக்ஸுக்காக வேண்டிய ஏற்பாடு செய்யணும், பெண்கள்ட டான்ஸுக்காக வேண்டிய ஏற்பாடு செய்யணும், இப்படியான இன்றைக்கு கலப்பிடமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல கான்பரன்ஸுக்காக வேண்டி ஏற்பாடுகள் செய்யணும். பார்த்த வழியில ஒன்றிலேமே ஹலால் இல்ல, நான் அதை விட்டு வெளியில வரவா? ஏன் ஹஜ்ரத் பார்த்து கொண்டிருக்கிறேன் சமுதாயத்துல சீரழிஞ்சிட்டு மக்கள், ஹலால் இல்லாம எனக்கு வானம் ஹஜ்ரத் அப்படின்றாங்க. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அவ்வளவு விளைவை உண்டாக்கும். வேற என்ன சொன்னாரு, நான் ஹஜ்ரத் வீட்டுக்கு போயிட்டு அந்த பொருள் எல்லாம் உண்டு சேர்த்தேன், வைஃபை கூப்பிட்டு சொன்னேன், நான் நீங்க பாருங்க இப்படியான நிலைமை இருக்குது, இதெல்லாம் சமாளிச்சு கொள்வோம், ஒன்னாவது வட்டியிலிருந்து வெளியில வரணும், அந்த பொருள் எல்லாம் விற்றேன், முழு வட்டியே மடைச்சிட்டேன், இப்ப நான் சுத்தமா ஈக்கிறேன், இப்ப ரெண்டு கிழமையா பஜாருக்கு போறேன், காலையில போயிட்டு சம்பாதிக்கிறேன், கிடைக்கிற லாபத்தை எடுத்துட்டு கொண்டு வந்து வீட்டுல புள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கிறேன், வீட்டுல புள்ளைகள் சாப்பிடுறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏண்ட மகன் இப்ப எப்படி மாறிக்கிறான்டா, பள்ளிக்கு போனா பள்ளியில் உள்ளவங்க கேட்கிறவங்க மகனுக்கு ஏதாவது டேப்லெட் கொடுத்தீங்களான்னு கேட்கிறாங்க, ஏதாவது ஜின் வைத்தியத்தை போய் ஜின் வைத்தியம் செஞ்சுக்கலா, இப்படி மாறி பைத்தீக்கிறானே. ஹசரத் நூத்துக்கு நூறு ரெண்டு கிழமையில ஏண்ட ஹலாலான சம்பாத்தியத்துடைய சாப்பாடு அவன் முழு வாழ்க்கையை மாத்திட்டு அல்ஹம்துலில்லா எனக்கு இது போதும், உங்கள்ட்ட வந்து கேட்ட மஷூரா எனக்கு என்ன புள்ள இன்றைக்கு இப்படியான நிலைமைக்கு மாறிக்குது. இன்றைக்கு என்னோட பெற்றோர்களுக்கு தெரியாது, பிள்ளைக்கு போட்டு அட்டிக்கிற புள்ள ஒரு மாதிரி வாக்களிக்கிற புள்ள படிக்கிறான் இல்ல, புள்ளைக்கு ஞாபக சக்தி இல்ல, புள்ளைக்கு திறமை இல்ல, எல்லாத்துக்கும் நாங்க காரணம். ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்து யோசிங்க, என் பிசினஸ் உடைய நிலைமை என்ன, கொடுக்கல் வாங்கல்ட நிலைமை என்ன, நான் செய்யற என்னுடைய அந்த அந்த பிசினஸ்ல கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ல என்ன கொலாப்ஸ் ஏற்பட்டு இருக்குது. சஹாபாக்கள் எப்படி தெரியுமா, சஹாபி பெண்கள் புள்ளகளை கைக்கிட்டால புடிச்சு கொண்டு வீட்டு வாசலுக்கு வருவாங்க, சஹாபி வெளியில வியாபாரத்துக்கு போக போறாரு, அந்த நேரத்துல வாசல்ல வந்து சஹாபாக்கள் போற கணவரை தட்டி நீங்க வியாபாரத்துக்கு போறீங்க, போற இடத்துல நூத்துக்கு நூறு ஹலாலா சம்பாதிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு ஹலாலா சம்பாதிக்க ஏலாம் இருக்குதா, ஹலால் கிடைக்குது இல்லையா, நீங்க வெறும் கையோட திரும்பி வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வாங்க, ஆங்கரும் வானம், மாவும் வானம், கிழங்கும் வானம், ஒன்று வானம், வெறுங்க எம்டி ஹேண்டோட திரும்பி வீட்டுக்கு வாங்க, நானும் இந்த குழந்தைகளும் நீங்க கையில் ஒன்றுமில்லாம வீட்டுக்குள்ள வருவீங்களே, இதை பார்த்து சந்தோஷமா பொறுமையா நாங்க ஏற்றுக்கொள்வோம், எந்த கம்ப்ளைண்டும் பண்ண மாட்டோம், ஆனா நூத்துக்கு நூறு நாங்க ஹலாலோடு இருக்கிறோம், அது சந்தோஷம். ஹராம் வானம் சஹாபி பெண்கள் ஏன் தெரியுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல அதுல ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உரீது அன் அகூன முஸ்தஜாபத் தஅவா, யா ரசூலல்லாஹ் எப்ப கைய உசத்தினாலும் என்ன துஆ கபூல் ஆகும், அதுக்கு என்னமாலும் ஒரு ஃபார்முலாவா சொல்லித்தாங்களே, முறையொண்ட சொல்லித்தாங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்க வாய்க்குள்ள போடுற சாப்பாடுக்குதே அதை ஹலாலாக ஆக்கிக்கோங்க, ஹலாலாக ஆக்கிக்கோங்க, உங்களோட துவாக்களை அல்லாஹ் எப்ப கையோசித்தினாலும் கபூல் செய்வான் அப்படின்னு. இன்னைக்கு அல்லது அல்லது துவா கெஞ்சி கெஞ்சி துவா கபூல் ஆகுது இல்லை. இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு ரியாயத்தை நக்கல் அதாவது எடுத்து எழுதியிருக்கிறாங்க, ஒரு மனிதர் வாராரு, தலையெல்லாம் பரட்ட தலை, உடுப்பெல்லாம் அழுக்கு படிஞ்சி, ரொம்ப தூரம் பிரயாணம் செஞ்சு வந்த மாதிரியான தோற்றத்துல வாராரு, வந்து கைய உயர்த்தி யாரப் 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 அப்படின்னு சொல்லி அழுகிறாரு, அல்லாஹ்விடத்துல கெஞ்சிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்பஸுஹு ஹராம் வமத்அமுஹு ஹராம் வகுதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு, எந்த தோற்றத்துல வந்து எப்படியாக அல்லாட்ட இறங்கினாலும் சரி, அவனுடைய ஆடை ஹராம், அவன் சாப்பிட்ட சாப்பாடு ஹராம், அவன் வயிற்றுக்குள்ள இருக்கிற சாப்பாடு ஹராம், அவன் துவாவை அல்லாஹ் எவ்வாறு ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சொல்லலாம் ஒரு பிரயோசனம் இல்லை, நான் தெளிவா சொல்றேன், ஹராமான சாப்பாடு வாயில போயிருச்சுண்டா 40 நாட்களுக்குள்ளால இபாதத்துக்கள் கபூலாக மாட்டாது. இங்க வந்து தொழுகிறோம் பாட்டா வத்தியோட பட்டியோட ஹராத்தோட ஏமாத்தி பொய் சொல்லி சாதாரணமான நிலைமையா போயிட்டுருச்சு. இன்னைக்கு இதெல்லாம் சிம்பிளா போயிட்டுருச்சு. கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, 100க்கு 100 ஹலால பேணுங்க. புள்ள சீருள்ள புள்ளையாக வளரும், மனைவி சாலிகான மனைவியா மாறுவா. சைக்காலஜி டாக்டர் சைக்காட்ரிஸ்ட் யார்கிட்ட நீங்க போக தேவையில்லை. உங்களோட வாழ்க்கைய பார்த்து 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 சீராக்குங்க. ஒரு மனிதர் சஹாபாக்கள காலத்துக்கு அந்த நெருங்கின அந்த காலத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு மனிதர் ரோட்டால போயிட்டு கொண்டிருக்கிறார். சரியான பசி, தாங்கேலாத பசி. பார்க்கிறாரு ஆத்துல ஒரு பழம் போகுது, ஒரு பழம். உடனடியாக அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டாரு. சாப்பிட்டதுக்கு பின்னாலதான் யோசினார், சாப்பிட்டேனே இது ஹராமா ஹலாலான்னு தெரியாதே, இப்ப நான் அல்லாட்ட என்ன பதில் சொல்ல போறேன், கை உயர்த்தின என்ன துவாக்கள் கபூல் ஆகாதே, தொழுகைக்கு போயிட்டு நின்றால் தொழுக கபூல் ஆக மாட்டாதே. உடனடியாக அந்த பழம் வந்த சைடை நோக்கி திரும்பி போய்கொண்டே போறாரு. பார்த்தா ஒரு பெரிய ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்துடைய பழம் தான் இது. சந்தோஷமா உள்ள போய் வேலையாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, இந்த தோட்டத்துடைய எஜமான் யாரு? சொன்னாங்க எஜமான் உள்ள இருக்கிறாரு. போனார் எஜமான்கிட்ட. போயிட்டு பாலிஃபர் கேட்கிறாரு, நான் உங்களோட தோட்டத்தில் இருந்து விழுந்த பழத்தை சாப்பிட்டுட்டேன், பசி தாங்க முடியாம ஹலால் சொல்லுங்களே, ஹலால் சொல்லுங்களே. அந்த மனிதர் சொன்னாரு, நான் ஹலால் சொல்ல மாட்டேன், இந்த தோட்டத்தில் பழத்தை சாப்பிட்டு இருக்கிறீங்க, ஹலால் சொல்ல மாட்டேன். இவர் சொன்னாரு, நீங்க ஹலால் சொல்றேன்டா, அதுக்காக வேண்டி நான் என்ன வேணுமென்றாலும் செய்ய தயாராக இருக்கிறேன். அப்படியா, ரைட், அப்படின்னு நான் சொல்ற ஒரு வேலையை நீங்க செய்யணும். கிதாபுகள் உலமாக்கள் எழுதுறாங்க, யோசிச்சு பாருங்க, இவ்வளோ பயப்பட்டாங்க. நாங்கள் இன்றைக்கு புலங்கி 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 சின்ன வயசுல இருந்து எங்களோட தலையில இது கணக்கு இல்லாம போயிட்டு இருக்கு. சாதாரணமா படித்த மட்டத்திலிருந்து பாமர மக்கள் வரையில, எஜுகேட்டட் அன்எஜுகேட்டட், ரிச் பர்சன் அண்ட் புவர் பர்சன், எல்லாத்த மென்டலிட்டியும் சிம்பிளா, பரவாயில்லப்பா என்ன செய்ய, யாரு தாரத கேக்குற, சிம்பிளா சிம்பிளா போயிட்டு. அந்த காலத்தில் எவ்வளவு பயந்தாங்க, பசியோட பட்டணியோட இருக்கும் ஆனா ஹராத்துக்கு போக மாட்டோம். இங்க ஹலால் கேட்க போயிட்டிருக்கிறாங்க. அவர் சொன்னார், என்ன மகளை கல்யாணம் முடிக்கணும், ஆனா என்ன மகள் அப்னார்மல், அவளுக்கு பார்க்கலா, அவளுக்கு கேட்கலா, குருடி செவிடி ஊம, அவளோட கை சப்பானி, அவளுக்கு நடக்கலா, அவளோட கை சொத்தி காலில் நடக்கலா சப்பானி, அவளோட தோல் எல்லாம் வந்து திறம் மாறி இருக்குது, பார்க்கறதுக்கு ஏலாத அசிங்கமான நிலைமையில நீங்க அவளை திருமணம் முடிக்கணும். அவர் சொன்னாரு, என்னுடைய உடம்புல ஓடுற ரத்தம் ஹலாலாக ஆகணும், அதுக்காக வேணி நீங்க என்ன சொன்னாலும் செய்ய தயாராக இருக்கிறேன். அப்படியா எக்ஸப்ட் பண்றீங்கடா, நீங்க போயிட்டு பொண்ணை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு நான் நிக்காக முடிச்சு தாரேன். ரூமுக்குள்ள போனாரு. போன வாலிபர் திரும்பி ஓடி வந்தாரு. பாஸ் கேட்கிறார், என்ன செய்தி? இல்ல நீங்க சொன்ன பெண் வீட் அந்த ரூமுக்குள்ளால இல்ல. யாரிக்கிறார்? ஒரு அழகான பெண், பார்க்கறது கேளுமான, கேட்கறது கேளுமான, பேசுறது கேளுமான, பிடிக்கிறது கேளுமான, கைகள் நடக்கிறது கேளுமான, காலல் மிக மிக அழகான ஒரு பெண் ஒன்று இருக்கிறார். சொன்னாங்க, அதுதான் என்னுடைய மகள். அவளுடைய கண்கள் ஹராத்த பார்க்கறதுல குருடாக இருக்குது, அவருடைய காதுகள் ஹராத்த கேட்கறதுல செவிடாக இருக்குது, அவருடைய வாய் ஹராத்த பேசுறதுல ஊம, ஹராத்தின் பக்கம் போறதுல அவளோட கைகள் சொத்தி, ஹராத்தின் பக்கம் நடக்கிறதுக்கு அவளுடைய கால்கள் சப்பானி, அவளுடைய உடம்ப எந்த ஒரு அன்னி ஆணும் பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட மகள் தான் என்னுடைய மகள். நான் என்னுடைய ரப்பிடத்தில் எப்போவுமே துவா செய்வேன், யா அல்லாஹ், என் மகளுக்கு தகுதியான சாலிஹான ஒரு வாலிபர் எனக்கு தாயா அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு இன்றைக்கு இந்த அளவுக்கு ஹலால பேன்ற ஒரு வாலிபர் இருந்தா, இதுக்கு அங்கே என் மகளுக்கு குவாலிஃபிகேஷன் வேற ஒன்றும் இல்லை, அதனால அல்லாஹ் அனுப்பின ஜோடி தான் நீங்க, என் மகளை நீங்க திருமணம் முடியுங்க. திருமணம் முடிச்சாங்க. அந்த ரெண்டு பேருக்கும் பிறந்த புள்ளதான் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா. இனியமான அன்பார்ந்த சகோதரர்ல பல ரிவாயத்துக்கள் இருக்குது. இந்த அபு ஹனீஃபா ரஹ்மஹுல்லா தான் மகானந்தத்துல பலர் பேசியிருக்கிறாங்க. அந்த அளவு தூரத்துக்கு அல்லாஹ் ஹலாலுக்கு கொடுத்த பாக்கியம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் பயப்படுவோம். புள்ளையோட விஷயத்துல, மனைவியோட விடயத்துல, வீட்டுக்குள்ளால பொருட்களை பாருங்க, கொண்டு வந்து வச்சா காணாம போகுது, உடஞ்சிட்டு போகுது, பறக்கத்து இல்லாம போகுது, பயங்கரமான நிலைமை. இங்க ஹராம் கலக்கப்பட்டிருந்த எந்த அளவுக்கு தெரியுமா, உங்களோட கையில ஒரு 1000 ரூபீஸ் இருக்குது, நல்லா கேட்டுக்கோங்க, 1000 ரூபீஸ் கையில இருக்குது, நீங்க இந்த 1000 ரூபாவை எடுத்துட்டு போயிட்டு கடையில கொடுக்குறீங்க, 100 ரூபாவுக்கு ரீலோட் போடுங்க அப்படின்னு கொடுத்தீங்க, 100 ரூபாவுக்கு ரீலோட் போடுங்க. அவர் 100 ரூபாவுக்கு ரீலோட போட்டுட்டு 900 ரூபீஸ திருப்பி உங்கள்கிட்ட தந்தாங்க, நீங்க எடுத்து அதை ஸ்டேபிள வச்சீங்க, உங்களோட மொபைலுக்கு 100 ரூபீஸ் வந்திருக்குது. இந்த 100 ரூபாவால நீங்க ஒரு ஹராமான கோல் பண்ணினீங்க, இந்த 900 ரூபாயோட பரக்கத்தல்லா இல்லாமலாக்கிடுவாங்க. வெறுமனே நீங்க 50 ரூபாய்க்கு ரீலோட் பண்ணினீங்க, உங்களோட கையில 50,000 ரூபாய் கையில வச்சிருக்கிறீங்க, அதுல இருந்து ஒரு 50 ரூபாய்க்கு ரீலோட் பண்ணினீங்க, மொபைல் எடுத்தீங்க, ஹராமான ஒரு போட்டோ பார்த்தீங்க, ஹராமான ஒரு வெப்சைட்டுக்குள்ள போனீங்க, ஹராமான ஒரு மெசேஜ் அனுப்பினீங்க, 50,000 ரூபாயோட பரக்கத் இல்லாது. நாங்க இதை யாரும் யோசிக்கிறது இல்லை. இன்னைக்கு எடுக்கிற காசுல பரக்கத் இல்லை, இன்னைக்கு எடுக்கிற காசுல பரக்கத் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. நாங்க எத்தனை பேர் யோசிச்சுக்கிறோம், வீடுகள்ல டிவி 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 போகுது, படம் போகுது, நாடகம் போகுது, எல்லாம் முசீபத்தையும் உட்கார்ந்து பாக்குறாங்க. சரியா மாசம் முடியத்துல லைட் பில் வருது, இவர்த சம்பாத்தியத்தால கொண்டு போய் லைட் பில்ல கட்டுறாரு, 2000, 3000, 4000. பார்த்தது என்ன, ஹராத்த முழு கையிலிருக்கிற சொத்துடைய பரக்கத் இல்லா போயிட்டு. நாங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறோம், வெளியில போயிட்டு பரக்கத்தை தேடிக்கொண்டு இருக்கிறோம், அங்கேயும் இங்கேயும் தேடிக்கொண்டிருக்கிறோம். கண்ணியமான அன்பார்ந்த சோதரிலே வாழ்க்கை சாதாரணம் இல்ல. பேணுதல்ன்றது அவ்வளவு முக்கியம், அவ்வளவுக்கு முக்கியம். அணு அணுவா பாருங்க, அணு அணுவா பாருங்க. சஹாபாக்கள் அதனாலதான் பயந்தது. நாங்க யாரு, நாங்க நீங்க யாரு? சஹாபாக்களோட டேலண்ட் என்ன தெரியுமா? சஹாபாக்களோட அறிவு, சஹாபாக்களோட திறமை, சஹாபாக்களோட பொட்டியோட சென்ஸ், சஹாபாக்களோட கட் தெரியுமா? எப்படின்ட்டு சாதாரணமான நிலைமை அல்ல. ஆனா பயந்தாங்க, ஹராம் வந்துடுமோ, ஹராத்துல மாட்டிப்பாடு வேணும், அல்லாஹ் கோபப்படுத்து வேணும். வானம் எனக்கு சாதாரணமா இருப்போம், சிம்பிளா இருப்போம். அலிரலே அல்லாஹு, யுத்த களத்துக்கு போறாங்க, அங்க போனா கோட்டை நிலைய தூக்கி வீசுறாங்க, நிலைய தூக்கி வீசினாங்க, யுத்தம் முடிஞ்சிருச்சு. ஒருத்தர் வந்து தூக்க பாக்குறவங்க தூக்கலா, ரெண்டு பேர் தூக்க பாக்குறவங்க தூக்கலா, சிலர் கிதாபுகள் எழுதுறாங்க, 40 பேர் தூக்கினதுக்கு பின்னால கொண்டு போய் போட்டாங்களா, அலிரலு சாதாரணமா தூக்கி போட்டாங்களா. இந்த அலிரலி அல்லாஹு வீட்டுக்குள்ள வாராங்க. ஹதரத் பாத்திமா ரதியல்லாஹு அன்னா சொல்றாங்க, அலி ரதியல்லாஹு அன்னு வீட்டுக்குள்ள சாப்பிடுறது கொண்டுமே இல்லை, புள்ளைகள் பசியில் இருக்கிறாங்க, ஒரு துணி எடுத்து கொடுக்கறாங்க, இந்த துணியை கொண்டு போயிட்டு பஜார்ல வித்துட்டு வாங்களே, வித்து அந்த காசுக்கு ஏதாவது பொருள் எடுத்துட்டு வாங்க புள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கறதுக்கு. ஒரு வீட்டில் இந்த நிலைமைக்குமா? காலையில எல்லாட்டி மறுவா மாலையில இரவு அடுத்த நாள் ஒரு மாசத்துக்கு கபடா பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரீசர் ஃப்ரீசர்ல போட்டு அங்க போட்டு பேங்க்ல டிபாசிட் பண்ணி அல்லாஹ் மன்னிக்கோனோ மன்னிச்சுவோங்கோ. நான் ஒரு யதார்த்தத்தை சொல்றேன், எங்கட வாழ்க்கையில நிம்மதியை இழந்ததுக்கும் சந்தோஷத்தை இழந்ததுக்கும் பிரச்சனையை அழிக்கிறதுக்கும் அடிப்படையான காரணத்தை நான் சொல்றேன் பாருங்க. எப்படி சிம்பிளிசிட்டியான வாழ்க்கை யோசிக்கலுமா? யாரு சொர்க்கத்துல பெண்களோட தலைவி? அதற்கு பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுத்தான். சும்மா சாதாரணமா திரிஞ்சு கொண்டு அங்கே பேசிட்டு அங்கிங்க என்ஜாய் பண்ணிட்டு அப்படியா? நீமான சகோதரர்களே, அலிரலில்லாஹுன்னு துணி எடுத்துட்டு போறாங்க பசார்ல, போயிட்டா வித்துட்டாங்க, 6 ஊக்கியா வித்துட்டாங்க, 6 ஊக்கியாம் கையில எடுத்துட்டு வராங்க. வரத்திலே ஒரு மனிதர் ஏலான் பண்றாரு, அல்லாஹுக்காக வேண்டி அவருடைய கைகளில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் யாரு சதக்கா செய்யறாரோ அல்லாஹ் அவருக்கு பல மடங்காக கொடுப்பான். எவ்வளவு நம்பிக்கைண்டா, 100க்கு 100 உள்ளத்தில் அல்லாட நம்பிக்கை. இந்த மனிதரை கூப்பிட்டு இதாங்க 6 ஊக்கியாம் எடுத்துவோங்க, நாம் என்ன தெரியுமா செய்வோம், மன்னிச்சுவோங்க. அந்த சேப்பில் கையை போட்டு பார்த்து எடுத்தால் 100 ரூபா வருது. என்ன 100 ரூபா வர போட்டு 50 ரூபா வருது, 10 ரூபா தாளம் தெரிஞ்சு எங்கே எங்கட சதக்கம். அலிரலில்லாஹு 6 ரூபாய் கொடுத்தாங்க, இல்லை ஃபத்துவா பார்ப்போம், நாங்கள் ஃபத்துவா முதலாவது என்ன பார்க்கணும், ரெண்டாவது வைஃபை பார்க்கணும், மூணாவது உம்மா அப்பா பார்க்கணும், நாலாவது புள்ளுகளை பார்க்கணும், அஞ்சாவது குடும்பத்தை பார்க்கணும், ஆறாவது தான் மேல் மிச்சமானதை கொண்டு போய் சதகா கொடுக்கணும். இதெல்லாம் அப்படி கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. அங்க பத்துவாக்களை பார்ப்போம் நாங்க, அதே இதெல்லாம் ஒண்ணும் கண்ணை பஸ்துகளை கொடுத்தாங்க, நல்லா தருவான் தானே, இதாங்க எடுத்துட்டு போங்க. இப்ப எப்படி இருக்கும், நாங்க கொடுத்தா வீட்டுக்கு போனா வைஃப் என்ன சொல்லுவா, என்ன பிரச்சனை நடக்கும், இருந்தது ஒன்றுதான் வா, அதே கொடுத்துட்டு வந்திருக்கிறீங்களே. ஏன்னா வீட்டுல தீன் இல்ல, மனைவிமாருக்கும் நாங்க தீனை கொடுக்கல, மனுஷவங்க எங்கட வீடுகள்ல எங்கட பெண்கள்ட்ட தீன் இல்ல, எங்கட புள்ளகள்ட்ட தீன் இல்ல. பாப்ப வந்து அழுகிறாரு, அதுரத் கல்யாணத்தை சிம்பிளா எடுக்கொண்டு விரும்புறேன், என்ன வைப்புக்கு பாருங்களேன் மூள் இல்லையா, மால்மாருக்கும் மூள் இல்லையா, என்ன செய்யறாங்கன்னு விளங்குது இல்ல. அவங்க சொல்றாங்க அவன நகைய வச்சு காசெடுத்து தாராம் செய்யட்டாமே, எங்க இப்ப இவருக்கு பேச கட்ஸ் இல்ல, மகள்மார் பெருத்து வைஃபும் இப்ப தலைக்கு மேல ஏறி, இப்ப பாவம் இந்த அப்பாவி. ஏன் ஆரம்பத்தில் இருந்து தீன கொடுக்கல, என்னோட வீடியோல பாருங்க. இன்னைக்கு மனைவி மாற ஒரு பங்கன் வந்தா, ஒரு பிரச்சனை வந்தா, ஒரு ஒரு நேரத்துல வாயிலிருந்து தீன் வருதா, அல்லாட பயம் வருதா, தக்குவா வருதா, பேரல் வருதா, இல்ல. நாங்க இன்னைக்கு ஷோ மன்னிச்சுவோங்க, வீட்டுக்குள்ளால தீன கொடுக்கல, மனைவிட்ட தீன் இல்ல. சாதாரணமா அடிக்கிறதுக்கு ஏசுறதுக்கு பிரச்சனையை போடுறதுக்கு நாங்க தயாராக எத்தனை பேர் தீனை கொடுத்திருக்கிறோம். வைஃபை தீன்தாரியாக மாத்தோணும். பள்ளியில நிக்காக செஞ்சு கபில் தூ நிக்காக, நான் அந்த பெண்ணை திருமணம் முடிச்சேன், கை கெடுக்கிறீங்களே, என்ஜாய் பண்றதுக்கு அல்ல, அவளோட இருந்து சந்தோஷம் பண்ணி எங்கட சந்தோஷமா இருக்கிறதுக்கு. அது மாத்திரமல்ல, அவளை நான் சொர்க்கம் வரையில கொண்டு போய் சேர்க்கிறேன். அதுதான் கையில நீங்க சொல்றீங்க, மாமட கையில வலியிட கையில இருந்து. அதுக்கு நாங்க எத்தனை பேர் புள்ளகளுக்கு தீன கொடுக்கறதுமே செஞ்சுக்கிறோம், வீட்டுக்குள்ளால தீன கொண்டு வாரத்துக்கு. இன்னைக்கு வாப்ப பயன், வைஃப் டிவி பார்த்துருக்கிறா, டிவி ஓபன் பண்ணுங்கன்னு சொல்ல பயன், மோத்துல பாயவாவோ தெரியா, பெசாம பெய்து படுத்துடுவோம் நாங்க. புள்ள டிவி பாக்குறா, புள்ள போன வச்சு கொண்டிருக்கிறா, பாப்ப கூப்பிடுறாரு, ரீங்களே வாரேன் பாப்பக்கு, நான் என்ன செஞ்ச விளங்குறேன் அவங்களுக்கு, பாப்பக்கு பாப்பா சரி என்ன செய்ய நான் போறேன் பாப்பா. இனியமா அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொரு ஆணும் யாது வச்சுவோங்க, நீங்க வீட்டுக்குள்ளால வீட்டுடைய சூழலை சீராக்கல்ல, வீட்டுக்குள்ளால அல்லாட பயத்தை கொண்டு வரல. இப்ப ஆரம்பத்துல ஓகே, மனைவி கோவப்படுவா, புள்ளகள் கோவப்படுவா, சமாளிக்கிற, சரி 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 பார்த்தீங்களே பார்த்தீங்களே பார்த்து செய்யுங்களே. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாட கட்டளைகள், அல்லாஹுடைய ஏவல்கள், தீன், இத ஒரு பக்கத்துல தூக்கி போட்டுட்டு உங்களோட குடும்பம் மனைவி குழந்தைகள் எதை விரும்புறாங்களோ அதுக்கு ப்ரியோரிட்டி கொடுத்து முன்னுரிமை கொடுத்து அவங்கள நீங்க சமாளிச்சு அவங்கள ஷேப் ஆக்கி நீங்க அவங்களுக்கு நீங்க முழுமையா எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கறீங்க. தீன தூக்கி ஒரு பக்கத்துல போடுறீங்க. மனைவிட்ட எத்தனை மணிக்கு எழும்புறீங்க நீங்க, தஹஜ்ஜத்துக்கு எழும்பாம என்னப்பா செய்யறீங்க, தஹஜ்ஜத்துக்கு எழுமுங்க, சுபா தொழுதீங்களா, லொஹர் எத்தனை மணிக்கு தொழுகிறீங்க, அசர் எத்தனை மணிக்கு, மகாரிப் எத்தனை மணிக்கு, இஷா எத்தனை மணிக்கு, எத்தனை பேர் நாங்க கவனிச்சுக்கிறோம் வீடுகள்ல. ஒரு அந்நிய ஆண் வீட்டுக்கு வந்தாரு, வைஃப் வந்து முன்னுக்கால மாப்பிள்ளைக்கு முன்னால வைஃப் தான் வாரது பேசுறதுக்கு, ஆ என்ன செய்தி மச்சான், ஆ என்ன செய்தி நானா, ஆ என்ன செய்தி ஹாஜியார், அவ இவரு பொட்டி பாம மாதிரி உட்கார்ந்து டீக்கிறார், அவதான் பேசுறவங்க டீ தரவா அது தரவா. இவரு ஹதீஸ்ல வருது, ஹதீஸ்ல வருது, மனைவி உட்கார்ந்துட்டு இருக்கிறா, நீங்களும் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல மகரம் இல்லாத ஒரு ஆண் வீட்டுக்கு வாரான், மகரம் இல்லாத ஆண், எக்ஸாம்பிளா உங்களோட நானா, உங்களோட தம்பி, பெரியப்பட மகன், சாச்சிட மகன், மைனிட மகன், மாமிட மகன், மகரம் இல்லாத ஒரு ஆண் வாராரு வீட்டுக்கு, வந்து உங்களோட வைஃபோட பேசுறா. ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி காட்டினாங்க, மகரம் இல்லாத ஒரு ஆண் வந்து உங்களோட மனைவியோட பேசக்கூடிய நேரத்துல உங்களோட முகத்துல ஒரு மாற்றமுமே ஏற்படலண்டா, உலகத்துல உங்களை விட பட்டு மோசமானவன் வேறு யாரும் இருக்க முடியாது. ஹதீஸ், மச்சன் வந்து ஆ மைனி ஆ என்ன செய்தி தாத்தா, எங்கட மாப்பிள்ளை முக்கியம் பட்டு மோசமானவன், ஹதீஸ்ல வருது. ரோட்ல போற மரக்கறிக்காரன், ரோட்ல போற பொருட்களை விற்க கூடியவன், அவனோட போயிட்டு சாதாரணமா பேசுறா, மாப்பிள்ள சொல்ற போயிட்டு வாங்கிட்டு வாங்கலே, பசாரு கணக்குறாரு மாப்பிள்ள, நீங்க போயிட்டு வாங்கிட்டு வாங்கல, அப்ப எனக்கு போறதுக்கு எல்லாம் இருக்குது, அவ போயிட்டு எல்லார்ட்டையும் போயிட்டு சாமானை வாங்கிட்டு வாரா, அவனுக்கு தெரியும் பசார்ல அவனுக்கு யார் இவங்க, யார்ட கொண்டாட்டியது, எங்க வாரா, எப்படி. நான் சில விஷயங்களை சொல்லுவேன், நிறைய சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, நல்லா தெளிவா கேட்டு கொண்டிருக்கிறாங்க சில பிள்ளைகள், அதனால எனக்கு சொல்லலா, இன்றைக்கு சொசைட்டியில எவ்வளவு கேவலமான ஒரு நிலைமைக்கு எங்களுடைய முஸ்லீம் பெண்களுடைய அந்த ரோல் மாடல் இன்றைய காட்டப்பட்டு, அவளையான செய்தி. யாரு காரணம், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஆண்கள் வெளியில போகிறதுல ட்ரெஸ் கோட், போகக்கூடிய ஆடைகள், இன்னைக்கு உடுத்து கொண்டு போகக்கூடிய ஆடைய பாருங்க, அபாயாக்களை பாக்குறது கேளுமா, பார்த்து இன்றைக்கு அந்நியன் ரசிக்கிறான், அண்ணியன் இன்றைக்கு சொல்ல மச்சாங்க இஸ்தரங்க அப்பி அல கலர் 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 அன்றைக்கு எனக்கு ஏகட்டிய தமாய் பலுவே தென்னங்க அற ஹிரட் அந்தகனை அண்ணி ஏகட்டிய தமாய் பலண்ட ஹித்தன்னி மச்சாங்க அப்படின்பா. எங்கட யாரு மாப்பிளமார் போய் துக்கான தீக்கிறாங்க, இவ சொல்ற இந்த டிசைன் ஜாதியை கலியா, அப்ப உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க எடுங்க, அதை விட்டு பார்த்தா இருக்கமா கடக்கலாம், உங்களுக்கு சூப்பர் ஆகிக்குது, அவன் சொல்றான் சூப்பர் ஆகிக்குது, அப்ப என்ன எடுங்க நல்லந்தானு. என்னட்ட பொட்டியமார் சொன்னாங்க, நான் கவலையோட சொல்றேன், பாலிபர்கள் அதுல எவ்வளவு சீரழிஞ்சிக்கிறேன்டா, மாப்பிள்ள மனைவியை கூட்டி ஒன்று கடைக்கு போறான், போயிட்டு மாப்பிள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்ட்டு, இவர் பார்க்குறாரு அவங்க எடுத்து காட்டுறாங்க அப்படி. அதுக்கப்புறம் அவர் பேசுகிறாரு, தாத்தா இந்த உங்களுக்கு வந்து இந்த டிசைன் இந்த கேட்கறது நாளைக்கு நாளே நல்ல டிசைன் வரும், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதா, இவர் சொல்கிறா ஓ வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு வந்து தாங்களே நான் உங்களுக்கு அந்த டிசைன் எல்லாம் அனுப்புகிறேன், ரைட் வாட்ஸ்அப் இவர் மாப்பிள்ள பார்க்குறாரு, இதை என்னட்ட கண்ட வாலிபரல் வந்து என்னட்ட சொன்னது பார்க்குறாரு, ரைட் வந்தோடனே என்ன செய்யுது எடுக்கலையா, இல்லை நாளைக்கு நாள் நல்ல டிசைன் எல்லாம் வருதாமே, அப்படியா, அவர் என்ன சொன்னாரு, இல்லை என் வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்களா அனுப்புறேன்னு சொன்னாரா, ஓ அனுப்புறேன்னு சொல்லி சொன்னார் இவர், இப்போ சின்ன பிள்ளை மாதிரி பார்த்தா வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து ஆலையும் கூட்டிட்டு போயிட்டு. அல்லாஹ் மீது ஆணையா சொல்றேன், நடந்ததை நான் சொல்றேன், நடந்தது கவலையோட சொல்றேன், இன்னைக்கு நட மாப்பிள்ளமார்கள் ஆண்கள்கிட்ட சொரணை இல்லா போய்த்திருச்சு, ஆண்மை இல்லா போய்த்திருச்சு, ஏண்டா வீட்டுக்குள்ளால தீனை கொண்டு போகல, அல்லாட பயத்தை கொண்டு போகல, தக்குவாவை கொண்டு போகல, உங்களோட வார்த்தைக்கு அங்க மதிப்பில்லா போய்த்திருச்சு, ஈமாண்ட முதாக்கரா செய்யல, இபாதத்துடைய ஆசை ஆர்வத்தை உண்டாக்கல, வீட்டுக்குள்ளால டிவியை தூக்கி உடச்சி வீசல, போன்களை இன்னைக்கு வாப்பமார் மகளுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறாங்க, மனைவிக்கு வாங்கி கொடுத்திருக்கிறாங்க, அந்த மனைவி மகளும் மகனும் எப்படி பாவிக்கிறாங்க தெரியாது. இன்னைக்கு அந்நியங்க அந்நியவங்க கூட நிறைய அட்வர்டைசர் போட்டிருக்கிறாங்க, கவலையான சில செய்திகளை என்னண்டா மகன்ட்டிருந்து மகள்கிட்டிருந்து பறிக்கக்கூடிய நேரத்தில் பேய்களாக மாறி புள்ளைகள், மனைவி பேயாக மாறி, பாப்பா தூக்கி வீசுங்க வெளியில, அவர் தேவையில்ல, போன் தேவை எங்களுக்கு, இன்டர்நெட் தேவை, அந்த நிலைமைக்கு இன்னைக்கு சமுதாயத்துடைய நிலைமை. ஏன்னா மாப்பிள்ள வீட்டுக்குள்ள தீனை கொண்டு போகல, அல்லாட பயத்தை கொண்டு போகல, இனியமான அன்பா அந்த சோதர் எங்களோட பொறுப்பு, பெரிய பொறுப்பு, ஒவ்வொருத்தரும் தலைக்கடுங்கிறது வீட்டுக்குள்ளால தீனை கொண்டு போங்க, நாளைக்கு இல்லைண்டா நான் சொன்னே குரான்டா ஆயத்து, நீங்க உங்களோட வீட்டில் உள்ளவங்களை சமாளிக்கிறதுக்கு தீனை தூக்கி ஒரு பக்கத்துல போடுவீங்கன்னு இருந்தா நாளைக்கு அல்லாஹ் எப்படி மாத்துவானுண்டா, நீங்க யார திருப்தி படுத்தினீங்களோ அதே கூட்டம் நாளைக்கு உங்களை வீட்டை விட்டு அடிச்சு வெளியில போடும். நான் அண்மையில நான் இந்த மாலையில கூட சொல்லி காட்டினேன், ஒரு ஆர்ஃபனேஜ் போயிருந்தேன், அப்படி என்றால் இந்த முதியோர் இல்லம், ஸ்ரீலங்கால முஸ்லீம்களுக்கு இப்ப முதியோர் இல்லம் வந்தீங்க, உம்மா அப்பா கொண்டு போய்ந்து போடுறாங்க, கவலையான செய்தி, ரொம்ப கவலையான செய்தி. இப்போ நான் போய் அவங்களோடு உட்காந்து பேசுறதுல ஒரு மனிதர் தாடி வச்சு தொப்பி போட்டு நல்ல ஸ்மார்ட்டாக ஆகிக்கிறார், நான் கவலை வந்துச்சு அவரை பார்த்தோம், அவர்கிட்ட நான் கேட்டேன் என்ன காரணம், இல்லை ஹசரத் வைஃப் விட்டுட்டு விரட்டிட்டா ஹசரத் அப்படிங்க, ஏன் பிள்ளைகள் ஒருத்தரும் எக்ஸப்ட் பண்ணுறாங்க இல்லை, என்னண்டா எங்களோட லைஃப் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் ஹசரத், நாங்கள் ஜொலியா தான் இருந்து அல்லாட ஏற்பாடு ஒரு ஜமாத் வந்து தஷ்கீல் பண்ணி என்ன ஜமாத்தில் கூப்பிட்டு போனாங்க, நான் 4 மாதம் முடித்தேன், தாடி தொப்பி ஜுப்பாவோட வீட்டுக்கு வந்தோடனே வைஃப் சொன்னால் உங்களுக்கு இங்கே இடம் இல்லை வெளியில் போங்க, நான் சொன்னேன் என்ன மாத்தையிலா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இடமில்லை வெளியில் போங்க அப்படின்னு அனுப்பிட்டாங்க, எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லை ஹசரத், இப்போ நான் வந்து இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன் எப்படி நீங்கள் நடந்து ஒரு தீனும் இல்லை ஹசரத், நான் என்னோடய வைஃபுக்கு சம்பாரித்து கொடுத்தேன்,
பிள்ளைகளுக்கு சம்பாரிச்சு கொடுத்தேன், தீனை கொடுக்கோன்ற யோசனையே வரல சார். இன்றைக்கு அவங்களே என்ன, நான் அப்போ தான் எனக்கு அந்த குர்ஆன் ஆயத்தை ஆது வந்துச்சு. மனைவியையும் உங்களோட பிள்ளைகளையும் நீங்கள் திருப்தி படுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஒரு பக்கத்தில் தூக்கி போடுறீங்களா? நாளைக்கு அதே மனைவியும் அதே புள்ளைகளும் உங்களோட விரோதிகளாக மாறுவாங்க. நான் அப்போ தான் எனக்கு இந்த ஆயத்தை ஆது வந்துச்சு. கண்ணியமான அன்பா, அந்த சோரில் வீட்டுக்குள்ளால் தீனை கொண்டு போங்க. பயங்கரமான ஒரு காலத்தில் வாழ்ந்துட்டிருக்கிறோம், பயங்கரமான ஒரு காலத்தில், ரொம்ப பயங்கரமான காலம். நீங்கள் பார்க்குறத விட பல மடங்கு நான் ரிசர்ச்சின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னும் ஒரு 5-10 வருஷங்கள் போனால் என்னோடய உம்மை வாப்பமாரெல்லாம் தூக்கி வெளியில் போடுவாங்க, உறவினர்லாம் தூக்கி வெளியில் போடுவாங்க. நாங்கள் எங்களுடைய ஸ்டைலில் தான் வாழ்வோம். கடைசிக்கு அவன் நோய்வாய்ப்பட்டு அவனோட வாழ்க்கை சீரழிஞ்சு போயிட்டு இன்றைக்கு யூரோப் கண்ட்ரீஸில் நடக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான நிலைமைக்கு போயிட்டு சேரும். அப்படியான ஒரு வழியை நோக்கி போயிட்டு கொண்டு இருக்கிறோம். வீடுகளுக்குள்ளால் தீனை கொண்டு போவோங்க, வீடுகளுக்குள்ளால் அல்லாத பயத்தை கொண்டு போவோங்க. அவங்களோட ஹராமான சம்பாத்தியத்திலிருந்து பாதுகாருங்க, ஹலால வீட்டுக்குள்ளே கொண்டு போவோங்க. பிள்ளைகளை கட்டுப்பாடு போடுங்க. மீச முளைச்சவங்களோட வாலிபராக இருந்தாலும் அவனுக்கு கட்டுப்பாடை போடுங்க. இந்த டைமில் போகாதே, இந்த டைமில் இந்த இடத்துல இருக்காதே, பள்ளிக்கு போ, 5 நேரம் தொழு, நீங்கள் வீட்டுக்குள்ளால் பாங்கு சத்தம் கேட்டீர்கள் படுத்துட்டு இருக்காதீங்க. புள்ள பார்க்கும், ஒய்ஃப் பார்க்கும், இவரே படுத்துட்டிருக்கிறாரு, நாங்கள் எனதுக்கு தொழுகிறது. மகன் பார்க்கும், இவரே படுத்துட்டிருக்கிறாரு, நாங்கள் எனதுக்கு தொழ போகிறது. நான் பெருமைக்கு சொல்லல, பெருமைக்கு சொல்லல, என் வீட்டில் என்ன 3 வயசு என் மகன், 3 வயசு மகன், வீட்டுக்கு யாராவது அந்நிய பெண்கள் வந்தா உடனே வந்து கதவை மூடும், யாரோ வார அபி அப்படின்னு சொல்லி, யாரோ வார அபி அப்படின்னு சொல்லி கதவை மூடுவாங்க. அந்த வீட்டுடைய சூழலுடைய பழக்கம், நான் வீட்டில் மாமிக்கு இருந்தேன், வைஃப் த உம்மா, நான் மாமியோட பேசுறது அந்த வெக்க சுபா விண்ணமிக்கிறேன். ஏன்னா 3 வயசு மகன் மாமிட்ட கேட்குறா, நீங்கள் அபியோட கோபமா உமமா, இல்லைண்டா பேசக்கூடாதா உமமா? அவ சொல்றா, இல்லை உம்மா உமமா சொல்லி கொடுக்குறா, இல்லை மகான் அப்படி இல்லை, நாங்கள் பேசுறது மா அவனோட அபி வந்து என்ன மகன் மாதிரி அவ சொல்லி கொடுக்குறா. அழகா நியமான அன்பா, அந்த சோர்ல வீட்டுக்குள்ளால, வீட்டுக்குள்ளால சில நேரங்களில் என்னோட சொந்தக்கார சாட்சி தெரிய வந்தா, அபி நீங்க என்ன அவன் அந்த பொம்பளையோட பேசுற, அந்த என்ன சாட்சி மகன், என்ன சாட்சி, அவன் சாட்சியோட பேசலுமா? உம்மோட சொந்த தங்கச்சோட பேசலாம். ஆனால் அல்லாவுக்கு எல்லா புகழ், நான் சொல்றேன், வீட்டுடைய சூழலை சீராக்கினா சின்ன புள்ள பாங்கு சத்தம் கேட்கத்திலே நீங்க பேசவான மகன் என்று 2 முறை புள்ளைக்கு சொல்லி கொடுத்தா 3வது முறை நீங்க போன் எடுத்து பேசலே மான்னு சொல்லும். அபி பாங்கு சொல்லுது அபி அப்படின்னு போனை கட் பண்ணுவீங்க. நீங்க புள்ளைகள் வீட்டுக்குள்ளால பாக்குற, நீங்க இடது கையால குடிச்சீங்கன்னா சொல்லும், அபி இடது கையால குடிக்கிறீங்க. நீங்க வீட்டுக்குள்ளால நீங்க டி ஷர்ட் இல்லாம இருந்து வெறுமையலோட இருந்தா டி ஷர்ட் இல்லாம இருக்கிறீங்களே, ஒழுக்கம் இல்லை இது, நீங்க எங்களுக்கு சொல்றீங்களே, உள்ள சொல்லும். தீன கொடுத்தா வீட்டுக்குள்ளால சூழலை உருவாக்கினா இதுதான் கட்டி எழுப்புறன்றது. கண்ணியமான சோதரில் வீட்டு சூழலை சீராக்குங்க. இல்ல நாளைக்கு ரோட்ல இறங்க வேண்டிய நிலைமை உண்டாகும், பயங்கரமான நிலைமை உண்டாகும். ஒரு பீலமான விரிவான விடயங்கள் ரொம்ப நேரம் எடுத்துட்டேன், மன்னிச்சு கண்ணியமான அன்பான சொல்லு, நான் சொல்லிட்டு வந்தேன். ஹலாலான சம்பாத்தியத்துடைய விடயத்தில் ரொம்ப பேணுதலாக இருப்போம். ஹராம் வயசுக்குள்ளே போனாண்டா குடும்ப வாழ்க்கை வீணாக பேய்த்திடும், நிம்மதி இல்லா பேய்த்திடும், சந்தோஷம் இல்லா பேய்த்திடும், அடிக்கடி பிரச்சனையில் மாட்டிக்கொண்டே இருப்போம். நான் எப்போவுமே சொல்கிறது, சம்புலிக்க சம்புல் சம்போலே பத், சம்போலே பத்தாய் பத்துய் எக்கமே எக்கட்ட எக்கத்துக்காரலா கெதர் ஒக்கமலை எக்கத்துவேலா கண்ட சாப்பிடுங்க, ஹலாலாக சாப்பிடுங்க. கோழி இறைச்சி இங்களை இடியாப்பம் அங்கள ரொட்டி, ஆனால் ஹராம், ஒரு பிரயோசனம் இல்லை. வாழ்க்கையில் ஒரு நிம்மதியும் கிடைக்க மாட்டாது. சாதாரணமான வாழ்க்கை வாழுங்க, சிம்பிளாக விடுங்க, சிம்பிளாக போங்க, வாங்க புள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. நாளைக்கு புள்ளைகள் உங்களுக்கு துவா செய்யுங்க, என் வாப்பா ஹலாலை தந்து வளர்த்திக்கிறாரு, என் வாப்பா ஹலாலை தந்து வளர்த்திருக்கிறாரு. இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அவ்வளோ முக்கியமான ஒன்று. உலமாக்கள்கிட்ட போங்க, போயிட்டு உங்களோட பிஸ்னஸ்ஸெல்லாம் காட்டுங்க, பிஸ்னஸ் முறை இப்படி இப்படி எல்லாம் தான் இருக்குது, நாங்கள் இப்படி செஞ்சு கொண்டு போகிறோம், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க ஹசரத், இதில் அப்டவுன்ஸ் என்ன இருக்குது. இன்றைக்கு வார உலமாக்கள்கிட்ட என்னதுக்கு தெரியுமா, என்னோட ஒருத்தர் வந்தார், ஹசரத் புதன்கிழமைக்கு கடையை தொடக்கவா வெள்ளிக்கிழமைக்கு தொடக்கவா? நான் கேட்டேன், இப்போ என்ன தொடங்கலே, ஆனால் நீங்கள் எப்படி பிஸ்னஸ் செய்ய போகிறீங்க? என்ன கூட்டாளியோட எப்படி பார்ட்னர்ஷிப் ஹசரத், நாங்கள் என்ன பார்ட்னர்ஷிப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, அப்படியெல்லாம் நீக்க ஹசரத் அப்படின்றார். அவர் எப்போ திறக்கிறது நல்லம்னு கேட்க வந்திருக்கிறாரு, பிஸ்னஸுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாது. ஒரு பார்ட்னரோட செய்யத்தில் எப்படி செய்யணும், கொடுக்கல் வாங்கல் செய்யத்திலே இன்னைக்கு தெரியாது. ஏன் உலமாக்கள்கிட்ட தொடர்பு இல்லாம போயிட்டுருச்சு. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே பேப்பர்ல, சோசியல் மீடியால, இன்டர்நெட்ல இன்னைக்கு வந்திருக்குது. உலமாக்கல் எங்களுக்கு தேவையில்ல. உலமாக்கல் எதுக்கு? பள்ளியில தொழிப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க பேசிடுவாங்க, அதுக்குதான் உலமாக்கல். உலமாக்கள்கிட்ட தொடர்பை நாங்க இன்னைக்கு துண்டித்ததனால நல்லா யாது வச்சுக்கோங்க. எப்ப உலமாக்களை பத்திய கண்ணியம் உள்ளத்திலிருந்து இல்லா போகுமோ, உலமாக்களுடைய தொடர்பு இல்லா போகுமோ, அன்றைக்கு நாங்க மிருகத்தை விட கேவலமான நிலைமைக்கு பேசிடுவோம். மிருகத்தை விட கேவலமான நிலைமை பேசிடுவோம். ஏன்னா எங்களுக்கு எப்படி வாழணும்னு தெரியா, எப்படி பேசணும்னு தெரியா, என்னோட பிசினஸ் தெரியா, குடும்ப வாழ்க்கை தெரியா, ஒன்றுமே தெரியா. உலமாக்கள்கிட்ட உட்கார்ந்து நாங்க படிக்கணும், அவங்கள பத்திய கண்ணியம் உள்ளத்தில் உண்டாகணும். உலமாக்கள் தவறு செய்யறாங்க, உலமாக்கள் தப்பு செய்யறாங்க, அத எங்களுக்கு பாக்கிறதுக்கு ரைட்ஸ் இல்ல, ரைட்ஸ் இல்ல, அத அல்லாஹ் பாத்துக்கொள்வாங்க. ஆனா அவங்கட அந்த ஹகீகத்தான, யதார்த்தமான, உண்மையான உலமாக்கள்கிட்ட நாங்க போயிட்டு எங்களோட தொடர்புகளை நாங்க வச்சுக்கொள்ளணும். உலமாக்கள் இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஸ்பெயினுடைய வரலாறு படியுங்க. ஸ்பெயின்ல வந்து செஞ்ச வேலை என்னண்டா, உலமாக்களுக்கு என்ன தெரியும், உலமாக்கள்கிட்ட கேட்க தேவையில்ல, ஜமியத்துல் உலமாவா அவங்களுக்கு என்ன தெரியும், தவறு செய்யறாங்க, அவங்க பிழை செய்யறாங்க, பொய்ய சொல்றாங்க. யாருமே தவறையும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா, உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குதா, ஸ்ட்ரைட்டா போய் துக்காருங்க ஜமியத்துல் உலமால, கேளுங்க எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது சொல்லுங்களே. நிறைய பேர் எடுத்து ஹசரத் இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை, நீங்க பாத்தீங்களா, பார்க்கல ஹசரத் அவரு சொன்னாரு, சரி அவரையும் கூட்டிட்டு வாங்களே, அவரை கூட்டு வந்து நீங்க பாத்தீங்களா கேட்டீங்களா, இல்ல ஹசரத் அவரு சொன்னாரு, அவரை போய் கூட்டிட்டு வாங்களே, அவரு வரையலான்றாரு ஹசரத். ஏன் வரையலான்றாரு, அவரும் சும்மா இங்கிருந்தோ கேட்டு சொல்லிக்கிறாரு ஹசரத். எல்லா இடத்திலே தலைவர் அப்படி, உலமாக்கள் அப்படி, அவங்களுக்கு என்ன தெரியும், உலமாக்கள் படிச்சில்ல, உலமாக்களுக்கு சயின்ஸ் தெரியாது, உலமாக்கள் மேக்ஸ் தெரியாது, உலமாக்களுக்கு உலக அறிவு இல்ல. இன்றைக்கு போட்டு உலமாக்களை கிரிட்டிசைஸ் பண்றது, எத்தனை பேர் உட்கார்ந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. இனியமான அன்பார்ந்த சோதரிலே, நான் அதை விரிவா பேசல, இன்னைக்கு உலமாக்கள் தான் அல்லாஹ் எல்லா திறமையும் கொடுத்து வச்சிருக்கிறான். நீங்க சயின்ஸ்ல ரெண்டு தியரியை தான் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு வாட் இஸ் தி சயின்ஸ், வாட் இஸ் தி டெஃபினேஷன் ஆஃப் சயின்ஸ் நாங்க சொல்லி தரோம் உங்களுக்கு. அல்ஹம்துலில்லா, உங்களுக்கு அஸ்ட்ரோனமி வானவியல் தேவையா நாங்க சொல்லி தரோம், ஜூலஜி வேணுமா நாங்க சொல்லி தரோம், பட்டி வேணுமா நாங்க சொல்லி தரோம், கெமிஸ்ட்ரி வேணுமா கெமிஸ்ட்ரி என்ன நாங்க சொல்லி தரோம், வாட் இஸ் தி பொலிட்டிக்கல், வாட் இஸ் தி பொலிட்டிக்கல் செக்யூலர் நாங்க சொல்லி தரோம் உங்களுக்கு, எக்கனாமிக் என்ன நாங்க சொல்லி தரோம், வாட் இஸ் தி எஜுகேஷன், வாட் இஸ் தி பேசிக் எஜுகேஷன், வாட் இஸ் தி ஃபண்டமெண்டல் எஜுகேஷன் நாங்க சொல்லி தரோம், வாட் இஸ் தி மெடிசின், வாட் இஸ் தி டெஃபினேஷன் ஆஃப் மெடிசின். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எல்லா ஃபீல்டையும் தந்திருக்கிறான். நாங்க ஒரு லைன்ல பக்குவமா பேணுதலா போகணும், மக்களுக்கு தெளிவான வழியை காட்டணும், அமைதியான முறையில போறது கோலத்தனத்துக்கு அல்ல, எங்களுக்கு தாவாக்கள் கோல கிடையாது. கனிமான சோழர்களே, இந்தியாவுல அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்த நேரத்துல முன் லைன்ல இருந்தவங்க யாரு, உலமாக்கள். ஏன் உலமாக்களை கொலை செஞ்சாங்க, ஷஹீதாக்கப்பட்டாங்க. லக்னோல 1856 பகுதியில் ஒரு மரத்தடி கீழால 1000 உலமாக்கள்கிட்ட கழுத்தை வெட்டினாங்க. எத்தனை டாக்டர்மார், எத்தனை இன்ஜினியர்மார், எத்தனை லாயர்மார், எத்தனை ப்ரொஃபஸர்மார், எஜுகேட்டட் இருந்தாங்களே, யாருடையாவது கழுத்தை வெட்டினாங்களா, உலமாக்கள்கிட்ட கழுத்தை வெட்டினாங்க. புல்டோசரை போட்டு மதரசாக்க தர மட்டமாக்கினாங்க. ஏன், மதரசாக்களும் உலமாக்களும் இருந்தால் உலகத்தில் இஸ்லாம் ஹயாத் ஆகும், தீன் ஹயாத் ஆகும். இவங்களை அழிச்சோம் என்றா தீன அழிக்கிற மாதிரிதான், இவங்களை இல்லாமல் ஆக்கினா தீன இல்லாமல் ஆக்கிற மாதிரிதான். எனவே இவங்களோட மேல கை வைத்து வைங்க. அங்க முழுமையான முயற்சி நடந்தது, அங்கிருந்து மதரசாக்கள் இல்லாமல் ஆக்கினாங்க. யாரு முன்னுக்கு இருந்தது, எங்களோட உலமாக்கள் காசிம் தானத்தே ரஹ்மமுல்லா, மஹமூதுல தேவ்பந்தி ரஹ்மமுல்லா, ஹுசைன் அஹமத் மதனி, இன்றைக்கும் கூட இந்தியாவுடைய வரலாறு மறக்க மறுக்க முடியாத அந்த உலமாக்கள் முன்னிலையில இருந்தாங்க. அங்க போயிட்டு ஆட்சி செய்யல, ஜவஹர்லால் நேரு எடுத்து படிச்சு பாருங்க, தி லெட்டர்ஸ் ஃப்ரம் ஜவஹர் ஃபாதர் டு டாட்டர், இந்திரா காந்திக்கு, ரஜீவ் காந்தியோட உம்மா இந்திரா காந்திக்கு ஜவஹர்லால் நேரு வாப்பா எழுதின லெட்டர்ஸ், அதில் எடுத்து படியுங்க. ஜவஹர்லால் லைஃப் ஆஃப் ஜவஹர்லால் எடுத்து படியுங்க. எப்படிப்பட்ட அந்த முஸ்லீம்களை பத்தி ஹுசைன் அகமத் மதனியோடு இருந்த அந்த காலத்துல எப்படிப்பட்ட அவருடைய வாழ்க்கை அவர் எழுதியிருக்கிறாரு. அங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது, எங்களோட உலமாக்கள் போயிட்டு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. அந்த நேரத்துல ஜவஹர்லால் நேரு சொன்னாரு, ஹசரத் இங்க ஜனாதிபதியிட புட்டுவத்துல வந்து நீங்க உட்காருங்க. ஹுசைன் அகமத் மதனி ரஹிமஹுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஜனாதிபதி புட்டுவத்தில் உட்கார்ற ஆட்கள் அல்ல நாங்க, எங்கட இடம் ஹதீஸ் பாடம் நடத்துற இடம், நான் தேவ்பந்தில் மஸ்னதே ஹதீஸ்ல போயிட்டு உட்காருவேன், ஆனா அங்க இருந்து உங்களை நான் வாட்ச் பண்ணி கொண்டிருப்பேன், இங்க ஏதாவது பிரச்சனை நடந்து அங்கிருந்து எழும்பி வருவேன். இனியமான அன்பாந்த சகோதரர்களே, அந்த நேரத்தில் காரி தையீப் சாப் ரஹிமஹுல்லா பாகிஸ்தானுக்கு ஏண்டா பெரியக்கூடிய நேரத்தில் அவர் அங்கிருந்தாங்க. பாகிஸ்தானுக்கு போனவங்க பாகிஸ்தான்ல, இந்தியாவில் இருந்தவங்க இந்தியாவில் முடிவெடுத்தாங்க. அப்ப இவங்க அங்க, ஆனா இவங்க தேவ்பந்துக்கு தேவையான முக்கியமான உஸ்தாத் அதாவது காரி தையீப் சாப் ரஹிமஹுல்லா ஜவஹர்லால் பேர் சொன்னாங்க, ஹுசைன் அகமத் மதனி ஜனாதிபதியிட்ட பேசி சொல்றாங்க, கொளர்கிட்டால பிடிச்சி இன்னும் 24 மணித்தியாலத்துல காரை தையீப் டெல்லியில இருக்கணும், இல்லைண்டா நடக்கிறதே வேற சொல்லிட்டு வந்தாங்க. மாலையில 6 மணி ஆகத்திலே டெல்லியில வந்து இறங்குறாங்க காரை தையீப் ரஹ்மத்துல்லா. இப்படிதான் என்னோட உலமாக்கள் தெரியாமல் இல்ல எலும்பி நின்றா தாங்க மாட்டீங்க. இனியமான அன்பார்ந்த சோர்லே, நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, உலமாக்களை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ண போய் உங்களோட வாழ்க்கைய வீணாக்காதீங்க. ஒரு மாசத்துக்கு முன்னால ஒருத்தரனா கால் பண்ணினாரு, ஹசரத் இந்த காலையில ஒருத்தரோட வாக்குவாதம் பேசிச்சு, உலமாக்களை பத்தி தவறா சொன்னாரு, என்ன நெருக்கமான கூட்டாளி, அவருக்கு ஏசி அவரை நான் விரட்டி விட்டேன், போ உன்னோட இந்த பொருள் பேச்சு கிடையாது என்று, இது எனக்கு பாவமான்னு கேட்டாரு. உலமாக்களை பத்தி ஏசினதுனால அவனை விரட்டுட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், ஏன் தெரியுமா ஹசரத் நான் இவ்வளவு பாரமாக எடுக்கிறேன், நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால இதே மாதிரி ஒருத்தரோட பேசிக்கொண்டு இருக்கத்திலே அவரு உலமாக்களை பத்தி தவறா பேசினார், அந்த நேரத்தில் எனக்கு பேச தெரியாது, நான் மௌனமாக இருந்தேன், அவர் ஒவ்வொன்று பேசினாரு, இன்றைக்கு நான் அவரை பார்க்கிறேன், அவரையும் அவருடைய புள்ளைகளை பார்க்கிறேன், ரோட்ல ரஸ்தியா அடிச்சு கொண்டிருக்கிறாங்க ஹசரத், ஆட்களுக்கு தலைவலியா மாறிக்கிறாங்க ஹசரத், நாளைக்கு ஏண்ட புள்ளுகளுக்கு அந்த நிலைமை வரக்கூடாது ஹசரத், அதனாலதான் நான் இதை கேட்கிறேன் அப்படின்றான். இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, உலமாக்களுக்கு ஏசினீங்கண்டா அல்லாஹ் பரம்பரைக்கே இல்ம தரமாட்டான், இல்ம தரமாட்டான், நல்லா கேட்டுக்கோங்க, பொறுமையா இருங்க, பிழையா தவறா பிரச்சனையா ஹதரத்தில் போய் துக்காருங்க, ஹதரத் இப்படி ஒரு பிரச்சனை ஒண்டிக்குது, கொஞ்சம் இதை எங்களுக்கு வெரிஃபை பண்ணி தாங்களே, இதில் எங்களுக்கு ஒரு மூடல் இருக்குது, இதை தெளிவுபடுத்தி தாங்களே, ஸ்பெயினில் வந்து உலமாக்களை விட்டு பிரித்தாங்க 1490 ஆகும் பொழுது, முழு ஸ்பெயின்லேயும் முஸ்லீம்கள்ட ஆட்சி பறி போனது, அங்கே 1494 ஆகும் பொழுது ஸ்பெயினில் ஒரே ஒரு முஸ்லீம் கூட இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டது. 800 வருட காலம் இஸ்லாமிய ஆட்சி நடந்த இடம், காரணம் என்ன, உலமாக்களுக்கு தூரமாக்கினது. இன்றைக்கு மீடியாவில் வந்து உங்களோட செய்திகளில் வந்து சோசியல் மீடியாக்களில் வந்து உலமாக்களை பற்றி தவறாக சொல்லி 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 உங்களோட உள்ளத்திலிருந்து கண்ணியத்தை எடுத்து போட்டு நீங்கள் அவங்கள தூரமாக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு அல்லாட அதாபு இறங்குற நேரம் மிக நெருக்கமாக வந்துடும். அதனால ஒவ்வொருத்தரும் பயப்படணும், நாங்கள் உலமாக்களுடைய தொடர்பை உண்டாக்கி கொள்ளணும், உலமாக்கள்கிட்ட போய் துக்காருங்க, நம்பிக்கையான தக்குவா உள்ள பேணுதல் உள்ள உலமாக்கள்கிட்ட போய்த்து ஃபத்வாக்களை கேளுங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நிலைமையில இருப்பாங்க, சிலருடைய நிலைமை வித்தியாசமா இருக்கும், யாரையும் பத்தி தவறாக பேச வானம், நாங்க உங்களை பத்தி பேச போனா அதுக்கு பின்னால நாரி போய்க்கிடும், உங்களுக்கே தெரியும், மன்னிச்சுவோங்க. ஆனா உலமாக்கள் அவங்கள பத்தி பேசாதீங்க, யாரை பத்தியும் பேசாது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா இன்றைக்கு புகாரி புகாரின்னு தலையை தூக்கி நாங்கள் வச்சுக்கொள்றோமே, அலாமா பிரபிரி ரஹ்மமுல்லா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாவுடைய நெருக்கமான மாணவர், அவங்க சொல்றாங்க, இமாம் புகாரி ரஹ்மமுல்லாவை பத்தி நான் பார்த்திருக்கிறேன், அவங்க எப்ப அவங்களுக்கு ரீபத் பேசுறது, மற்றவங்களை பத்தி பேசுறது கூடாது அப்படின்னு தெரிய வந்துச்சோ, அண்டையிலிருந்து முழு வாழ்க்கையிலே யாரை பத்தியும் பேசினது கிடையாது. யோசிச்சு பாருங்க எப்படி பக்குவமா இருந்திருப்பாங்க என்னோட உலமாக்கள், என்னுடைய இமாம்கள், அவங்களுடைய தியாகம் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த பள்ளியில் உட்கார்ந்து கொண்டு இதெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். கியாமத் நாள் வரல போகணும்டா, நாங்கள் இந்த நிலைமையில எங்களோட நிலைமைகளை சீராக்கி கொண்டு நான் சொன்னேன் ஆரம்பத்திலிருந்து, எல்லா நிலைமைகளையும் சீராக்கி வீட்டு சூழலையும் சீராக்கி நாங்கள் எங்களோட இந்த எல்லா விடயங்களையும் உலமாக்களோட மஷூரா பண்ணி எங்களோட வாழ்க்கையை நாங்கள் பேணுதலாக மாற்றிக்கொள்வோம். எங்களோட குடும்பம் சீராகும், எங்களோட வாழ்க்கை சீராகும், பிஸ்னஸ் சீராகும், ஹலாலான சம்பாத்தியம் வரும், சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை குடும்பத்துக்கு உண்டாகும், ஊரில் எங்களோட நாட்டில் நிம்மதியான நிலைமை உண்டாகும். மௌத்தாகக்கூடிய நேரத்தில் சிரித்த வண்ணம் கலிமா சொல்லிக்கொண்டு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானா, பொருந்தி கொள்வானா, அதை நிலைமையில சீராக்கி எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்தும் எங்களை முழுமையான முறையில் பாதுகாத்து, யா அல்லாஹ் எங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ அனைத்தையும் நீ அறிந்தவனாக இருக்கின்றாய் யா அல்லாஹ். எங்களுடைய தேவைகளை எங்களை விட அறிந்தவனாக இருக்கின்றாய் யா அல்லாஹ். அனைத்து தேவைகளை நிறைவேற்றி தந்தருள்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அனைத்து ஹைராத்திலும் தந்தருள்வாயா, என்னென்ன ஷர்ராத்திலிருந்து பாதுகாப்பு தேடினாங்களோ அனைத்து ஷர்ராத்துகள் தீங்களை விட்டும் பாதுகாத்து ஈமானுடனே வாழ்ந்து ஈமானுடனே மரணிக்கக்கூடிய நல்ல கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பாயாக. வாஹ்ருதாவான.